எல்லா உபகாரங்களுக்காகவும் அவர்
மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய தேவனுடைய நாமத்திலும் கர்த்தருடைய நாமத்திலும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் அடியேன் சார்ந்திருக்கிற விழுப்புரம் சபை அவர்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட இந்த நல்ல நேரத்தில் உங்கள் முன்பதாக வைக்கிறேன். ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு பிற்பாடு மீண்டும் உங்களை இந்த பகுதியில் வந்து சந்திப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல தருணத்திற்காக, ஜீவனுக்காக, பலத்திற்காக கூட உங்கள் அனைவர் சார்பாக நம்முடைய தேவனுக்கு நம்ம கர்த்தர் மூலம் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை கூட இன்னும் சிறப்பாக நான் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளில் கூட நம்ம ஒரு முக்கியமான ஒரு தேவனுடைய சத்தியங்களை பாடமாக நாம் பார்க்கலாம். நாம் எதிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமானது, அதாவது அடுத்த மாதம் நம்ம கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்களை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நம்ம காணப்படுறோம். அப்ப அதற்கு முந்தைய ஐக்கியங்களில் அது சம்பந்தப்பட்ட தேவனுடைய சத்தியங்களை ஆராய்ந்து பார்ப்பது, நம்முடைய சிந்தைகளுக்கு கொண்டு வருவது ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கு ஒரு அருமையான காரியமா இருக்குது. அந்த முறையில் இன்னைக்கு கூட பஸ்கா சம்பந்தமான ஒரு பாடமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பஸ்கா பத்தி ஈரோடு சபையாராகிய நீங்கள் ரொம்ப அனுபவம் உள்ளவங்களா இருக்கிறதுனால, அநேக ஆண்டுகள் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க கடந்து போயிட்டு வந்ததுனால அதை பற்றிய அநேக சமாச்சாரங்கள் நீங்க தெளிவா அறிஞ்சிருப்பீங்க. அது பற்றி வேதத்துல பேசப்பட்டிருக்கிற எல்லா சம்பவங்கள், கர்த்தர் பேசின வார்த்தைகள், அவரோடு அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த அப்போஸ்தலர்கள் வாழ்க்கை மூலம், பொதுவாய் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை மூலம் என்னென்ன பாடங்கள் நமக்கு இருக்கு, இது பத்தினா நிறைய தலைப்புகள் கீழே நீங்க கேட்டிருப்பீங்க. எனவே பஸ்கா பத்திய பாடம் என்று சொல்லும் போது உங்களுக்கு புதுசுன்னு சொல்லி சொல்லக்கூடிய வண்ணம் எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு அதிக நாட்களுக்கு முன்பதாகவே இந்த சத்தியத்துக்குள் வந்த சகோதர சகோதரிகளா நீங்கள் இருக்கிறபடியினால உங்கள் அனைவருக்குமே அது அறிஞ்சிருக்கிற விஷயமா இருக்கு. இருப்பினும் தேவன் நமக்கு கொடுத்த சில சிந்தைகளை இந்த ஒரு பஸ்காவுக்குரிய ஒரு ஆயத்த சம்பந்தமான காலத்துல ஒரு புது சிருஷ்டிகள் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட மனத்தன்மை உள்ளவங்களா இருக்கணும் என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுத்த சில சிந்தைகளை உங்கள் மத்தியில பரிமாறிக் கொள்வதற்கு நம்ம பிரயாசம் எடுக்கிறோம். எனவே சபையார் கூட நீங்கள் அனைவரும் இதை கருத்தாய் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உண்மையாக இந்த ஒரு பஸ்கா என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம ரட்சகர் இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் செய்துவிட்டு மற்றும் செய்ய சொல்லிவிட்டு போன அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப அவர் செய்த அந்த காரியமானது அவர் எதனுடைய தொடர்பு அடிப்படையில அவர் அந்த வேலை செஞ்சாரு, அந்த ஒரு அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினார் சொன்னா, அவர் வாழ்ந்து அதற்கு முந்தைய ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த மாம்சிக இஸ்ரேல் அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகும் போது தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான முதல் பிரமாணம் இருந்துச்சு. அந்த முதல் பிரமாணம் தான் என்னன்னா அந்த பஸ்கா. அப்ப அந்த ஒரு நிழலானது விஷயத்தை மாம்சிக இஸ்ரேல் அவங்க கடைபிடிச்சாங்க. சொல்லப்போனா இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கக்கூடிய இஸ்ரேலர்கள், மாம்சீக ரீதியில் இருக்கிற இஸ்ரேலர்கள் அந்த நிழலான அந்த ஒரு பஸ்காவை அவங்க அனுசரிக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது கர்த்தர் இயேசு அவர் வாழ்ந்த அந்த காலத்துல 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தாரு. சிறப்பாக அந்த 3.5 இயர்ஸ் அந்த உடன்படிக்கை பண்ணின அந்த 3.5 ஆண்டு காலத்துல நம்ம ரட்சகர் கூட பஸ்கா அனுசரிச்சாரு. அதுல ரொம்ப சிறப்பா அந்த கடைசி பஸ்கா, அவருடைய மரணத்திற்கு முந்தைய அந்த பஸ்கால அந்த நிழலை முடிவுக்குள்ள கொண்டு வந்து ஒரு நிஜத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அப்போ நிழல் முடிஞ்சு நிஜம் ஸ்டார்ட் ஆச்சு சொல்லும் போது நேரடியா, அதாவது லிட்ரலா திங்க் பண்ணி பார்த்தா அதோடு கூட இந்த ஒரு அனுசரிப்பானது ஒரு முடிவுக்குள்ளதான் வந்திருக்கணும். ஆனா கர்த்தர் இயேசு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, இத இந்த நிஜத்தை நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன், பட் இந்த நிஜம் கூட என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னா நீங்க ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிக்க வேண்டியது இருக்கு சொல்லி சொன்னாரு. அப்ப அப்படி சொன்னாரு அல்லது அப்படி நம்ம செய்யறோம், இதுக்கெல்லாம் பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்குதா, ஒரு புது சிருஷ்டிகள் இது போல ஒவ்வொரு வருஷமும் அவங்க பஸ்காவை அனுசரிக்கணும் சொல்லி நிழல்ல நிறைய இருக்குது. தேவன் அந்த நித்திய பிரமாணமாகவே அதை கொடுத்த அந்த யாத்திரை ஆரம்பத்தில் நீங்க எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. அதனால அந்த வசன பகுதிகள் உங்களுக்கு வேண்டியது இல்லை. பட் நிஜத்தை கூட நம்ம ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோமா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா, அது ஒரு மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு செயலா இருந்தாலும் அந்த மரணம் மாத்திரம் இல்ல, அந்த மரணத்துக்குள்ள ஆழமான சில சமாச்சாரங்கள் இருக்கு, அதுதான் நம்ம நினைவு கூற வேண்டியவங்களா இருக்கிறோம். அப்போ நிஜத்துல எப்படி ஒருத்தர் அந்த பஸ்காவை வருஷந்தோறும் அவர் நினைவு கூற வேண்டியது அவசியம் என்பதற்கு ஆதாரமா வேதத்துல சில விஷயங்கள் தேவன் சொல்லியிருக்கிறாரு. அதுல முக்கியமான ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரத்துல வசனம் 29 படிக்கலாம்.
இந்த
ஆமா. அப்ப இந்த இடத்துல நம்ம ரட்சகர் சொன்ன வார்த்தை, இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நான் நவமானதாய் பிதாவின் ராஜ்யத்தில பானம் பண்ணுகிற வரைக்கும். அப்ப இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு நம்மளுடைய கேள்விகளுக்கு ஒரு பதில். உண்மையா இருக்கக்கூடிய புது சிருஷ்டிகள் இந்த பூமியில அவங்க மாம்ச ரீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில அவங்க ஒரு இப்படிப்பட்ட பஸ்காவை அவங்க வருஷந்தோறும் அனுசரிக்கணுமா கேட்டா, கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை அது அப்படித்தான் இருக்குது. இதனுடைய தொடர்ச்சி லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரத்துல 14 வசனத்திலிருந்து படிங்க. புது சிருஷ்டிகள் வருஷந்தோறும் அனுசரிக்கக்கூடிய பஸ்காவின் காரியத்திற்கும் என்ன தொடர்பு அப்படி ஒரு கேள்வி எழுப்பணும்னா, சகோதர சகோதரிகளே, நிச்சயமா நம்ம ரட்சகர் இந்த பூமியில வாழ்ந்த அந்த கடைசி சந்தர்ப்பம் அவர் மாம்சத்துல இருந்தார். அப்ப மாம்சத்துல இருக்கும்போது மாம்சத்தின்படியான அந்த ஒரு அப்பத்தையும் அந்த ரசத்தையும் ஒரு அடையாள பொருட்களாக வச்சு சீசர்களுக்கு முன்பதாக அவர் செயல்படுத்தி காமிச்சார். அப்போ அவர் சொல்ற வார்த்தை அப்படியே நேரடியா இருந்தா, தேவனுடைய ராஜ்யம் வரும்போது, அப்ப உண்மையிலேயே தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில அந்த 1000 காலங்கள் இந்த பூமியில ஸ்டார்ட் ஆன போது கர்த்தர் இயேசு ஆவி நிலைமையில இருப்பாரா மாம்சத்துல இருப்பார்? ஆவி நிலைமையில இருப்பார். அப்ப ஆவி நிலைமையில இருக்கக்கூடிய அவர் அப்ப போயிட்டு இதே அப்பம் இதே ரசம் அவரு பங்கெடுக்க முடியாது இல்லீங்களா? அவரு அப்ப நல்லா நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா, கர்த்தர் இயேசு சொன்னாரு இப்ப நான் பானம் பண்றேன், பட் ஒரு குறிப்பிட்ட காலம் வர வரையில நான் அதுவரை இதை பானம் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அப்ப அதுக்கப்புறம் நான் இதை பானம் பண்ணுவேன்னு சொல்லும் போது, அப்ப உண்மையிலேயே அவர் அந்த கடைசி பஸ்காவை அனுசரிச்ச மாதிரியே தான், ராஜ்யம் ஸ்டார்ட் ஆன உடனே அவர் அனுசரிப்பாரா? இதே போல ஒரு அப்பத்தை அடையாள பொருட்களாகவும் ரசத்தை ஒரு அடையாள பொருட்களாகவும் எடுத்து வச்சு, நான் ஒரு 2000 முன்பதாக சொன்னேன் இந்த இடைப்பட்ட காலத்தை நான் பானம் பண்ண மாட்டேன், ராஜ்யத்துல பானம் பண்ணுவேன்னு சொல்லி அதே போல ராஜ்யம் வந்துருச்சு, இப்ப நான் என்ன பண்ண போறேன் பானம் பண்ண போறேன்னு சொல்லி நம்ம ரட்சகர் சொல்லுவாரா? அது அப்படி இல்லை. அந்த வார்த்தைகளுடைய தாற்பரியங்கள் உள் கருத்துக்கள் ஆராய்ஞ்சு பார்க்கும் போது தேவனுடைய திட்டம் புரியாதவங்களுக்கு அது நேரடியா அவங்களை குழப்பக்கூடிய வசனங்களா இருக்கும். பட் டிவைன் பிளான் தெளிவா புரிஞ்சு தேவ ஆவியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தான் அதனுடைய ஆழமான சங்கதிகள், அவர் என்ன பேசிட்டாரு அந்த பொருள் நம்மளுக்கு புரியும். அப்ப உண்மையிலேயே கர்த்தர் இயேசு என்ன பேசிட்டாரு, இதுக்கு நம்முடைய சகோதரர் ரசலுடைய விளக்கங்கள் என்ன, இதுதான் நம்ம இன்னைக்கு முத வாய்ப்பா, இந்த பாடத்துல இருக்கிற முத வாய்ப்பா நம்ம கண்டுபிடிக்கலாம். மீண்டும் ஒரு முறை மத்தேயு 26 அதிகாரத்துல 29 வசனம் நீங்க படிக்கலாம். ஆமா, ரெண்டுமே அவர் பானம் பண்ணக்கூடிய விஷயம் தான் பேசியிருக்காரு. பானம் பண்ணக்கூடிய விஷயங்கள் பேசியிருந்தாலும், அவர் பானம் பண்ற விஷயம் பேசப்பட்டாலும், ரெண்டு விதமான பானங்கள், ரெண்டு விதமான பங்கெடுப்புகள் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. ரெண்டு விதமான பங்கெடுப்பு என்ன அடங்கி இருக்குதுன்னா, முதல் ஒரு பங்கெடுப்பு நடக்கணும் இந்த பானம் பண்ற விஷயத்துல அல்லது இந்த பங்கெடுக்கிற விஷயத்துல. அந்த முதல் பங்கெடுப்பு செஞ்சா அதை அனுசரிச்சா, அந்த முதல் பங்கெடுப்போடு கூட தொடர்புடைய இன்னொரு பங்கெடுப்பு இருக்குது. அந்த இன்னொரு பங்கெடுப்பு அவங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா, இந்த முதல் பங்கெடுப்புக்குள்ள கடந்து போகாத எவர் ஒருவருக்கும் அந்த இரண்டாவது பங்கெடுப்பு அவங்களுக்கு கிடைக்காது. இது என்ன பொருள்னா, அதுதான் நம்ம ரட்சகர் சொன்னாரு, முதல் பங்கெடுப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்போ உங்க கூட நான் செய்யறேன், இதோடு தொடர்புடைய இன்னொரு பங்கெடுப்பு இருக்கு இருக்குது, ஆனா அந்த பங்கெடுப்பு எனக்கு உடனே கிடைக்காது. அந்த பங்கெடுப்பு எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் வரும்போது தான் எனக்கு கிடைக்கும். அந்த ராஜ்யம் வர வரையில அந்த பங்கெடுப்புக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் காத்திருப்பேன். ஆனா ஒரு விஷயம், இந்த பங்கெடுப்பு நான் செய்யலைனா அந்த பங்கெடுப்பு எனக்கு கிடைக்காது. அதனாலதான் நீங்க நல்லா வசனத்தை உற்று பாத்தீங்கன்னா, அந்த லூக்கா சுவிசேஷம் படிச்சோன்னீங்கன்னா, அந்த 22 அதிகாரத்துல 15 வசனம் நினைக்கிறேன், கர்த்தர் இயேசு ரொம்ப பூரிப்பா அந்த வார்த்தை பேசுவாரு. நான் உங்க கூட இந்த பஸ்டாவ புசிப்பதற்கு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். அந்த வார்த்தைக்குள்ள அநேக அர்த்தங்கள் இருக்குது. கர்த்தர் இயேசுவினுடைய ஹார்ட்ல அநேக விதமான காரியங்கள் மறைஞ்சி இருந்துச்சு அந்த வார்த்தை அவர் சொல்லுவதற்கு. அந்த அநேக விதமான காரியங்கள ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இப்போ நான் இதை பங்கெடுத்தா இதோடு தொடர்புடைய ஒரு மேலான பங்கெடுப்பு எனக்கு ராஜ்யத்துல கொடுக்கப்படும். அந்த பங்கெடுப்பு நான் வாங்கணும்னா இதுக்குள்ள நான் கடந்து வரணும். எனவே இதுக்குள்ள இப்ப நான் கடந்து வந்துட்டேன். என் சீஷர்கள் நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எனவே உங்க கூட இப்படி நான் இந்த பஸ்காவை புசிப்பதற்கு நான் மிகவும் ஆவல் உள்ளவராய், ஆசை உள்ளவரா, டிசையர் ரொம்ப விருப்பம் உள்ளவரா, பூரிப்பான மனசு உள்ளவரா நான் இருந்தேன் சொல்லி நம்ம ரட்சகர் சொல்லிட்டாரு. அப்ப இந்த பாயிண்ட்ல தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த முதல் பங்கெடுப்பு என்ன, அந்த முதல் பாத்திரம், முதல் பந்தி அது எதை குறிக்குதுன்னா, கர்த்தர் இயேசு இந்த பூமியில தேவ சித்தத்தின்படி அவர் கடந்து போக வேண்டிய பாடுகளின் பாதை, அவமானத்தினுடைய பாத்திரம், கசப்பான பாத்திரம், இந்த பாத்திர அனுபவங்களை எல்லாம் அவர் கடந்து போனா தான் இன்னொரு பங்கெடுப்பு இருக்கும் ராஜ்யத்துல. அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்னா, அது அவமானத்தின் பாத்திரமா இருக்காது, அது பாடுகளின் பாத்திரமா இருக்காது, அது கசப்புகளின் பாத்திரமா இருக்காது. அந்த பாத்திரம் என்ன பாத்திரமா இருக்கும்னா, மகிமையின் பாத்திரமாக இருக்கும். அதுக்குள்ள அழியாமை இருக்கும், அதுக்குள்ள ஹானர் இருக்கும், அதுக்குள்ள அநேக விதமான தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்தக்கூடிய தான் அனுபவிச்ச அந்த பாடுகளினுடைய பிரதிபலனை இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அந்த பாத்திரம் இருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நான் இந்த பாத்திரத்துல இப்ப பானம் பண்றேன், ஆனா ராஜ்யம் வர வரையில இனிமேல் பானம் பண்ண மாட்டேன். அந்த இனிமேல் என்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, அந்த மகிமையின் பாத்திரம் எதிர்காலத்துல அவருக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுட்டு தான் அவர் கடந்துட்டு போனாரு. ஆனா அப்படி அவர் தன்னுடைய லைஃப் பத்தி மட்டும் பேசியிருந்தா பரவாயில்லை, இந்த சமாச்சாரங்களையும் பேசிட்டு சீசர்களை பார்த்து என்ன சொல்லிட்டார்னா, நீங்களும் இதை வாங்கி புசியுங்கள், நீங்களும் இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். அப்ப சொல்லிட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இயேசுவுக்கு ரெண்டு பாத்திரம், ரெண்டு அனுசரிப்பு. முதல் அனுசரிப்பு இந்த பூமியில அந்த பாடுகள், அந்த கசப்பு, அந்த அவமானம். இந்த பாத்திரத்துல பங்கெடுத்தா பியூச்சர்ல என்ன கிடைக்கும், மகிமையின் பாத்திரத்தினுடைய பங்கெடுப்பு கிடைக்கும். இது அவருக்கு வச்சிருக்கிற பாதை. ஆனா அவருக்கு வச்சிருக்கிற பாதையை அவர் செஞ்சது மட்டும் இல்லாம அந்த தொடர்பை யார்கிட்டையும் காமிச்சிட்டார்னா, சீசர்கள்கிட்டையும் காமிச்சிட்டாரு. அதைத்தான் நம்ம எங்க படிக்கிறோம்னா, 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்துல 16 வசனம் படிங்க.
நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா, நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா.
ஆமா, அப்போ இதுலதான் கண்டுபிடிக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய அவருடைய பாத்திரத்தின் ஐக்கியம். மற்றும் நெக்ஸ்ட் நீங்க படிச்சீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரே அப்பமா இருக்கிறோம் அல்லவா, அந்த வார்த்தைகள் அவர் பேசுறார். அப்ப அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், கர்த்தர் இயேசு கடந்து போன அந்த அனுபவத்துல யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குதுன்னா, அவருடைய உடன் அங்கங்கள் ஆகிய அந்த முழு சுவிசேஷ யுகத்துல தேர்ந்தெடுக்கப்படுகிற உண்மை சபை, அந்த சபைக்கு அதுல பங்கு இருக்குது. அப்ப அந்த சபை கூட இப்படிப்பட்ட விஷயத்த நினைவு கூறுதலாக, இப்படிப்பட்ட விஷயங்களை தங்கள் வாழ்க்கையில நடக்க போகிற காரியத்தை ஒரு அடையாளங்களாக அவங்க ஒவ்வொரு வருஷத்தையும் பிரதிபலிப்பான். கர்த்தர் மரணத்தையும் நினைவு கூறுறாங்க, அதோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய அந்த மரணத்துல தங்களுக்கும் பங்கு இருக்குது. தாங்களும் அப்படிப்பட்ட பாடுகள் இந்த பூமியில பட்டு அவர் கடந்து போனபடியே தான் நாங்களும் அவர் அடிச்சூடுகளை பின்பற்றி கடந்து போவோம் என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு செயல் எதுனா, கர்த்தருடைய பந்தி, அந்த நம்ம அனுசரிக்கக்கூடிய அந்த பஸ் தான். அப்ப இதுல இந்த விஷயத்தை மாத்திரமே போக்கஸ் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே ஒரு புது சிருஷ்டி. ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட விஷயத்தை அவங்க தங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கணுமானா, அவசியம் கடைபிடிக்கணும். ஆனா இந்த கடைபிடிக்கிற விஷயத்துல தேவனுடைய ஞானம், அவருடைய வல்லமை, அது ரொம்ப பெருசா இருக்கு. எப்படி ரொம்ப பெருசா இருக்குன்னா, உண்மையான ஹார்ட்டோட ஒரு புது சிருஷ்டி இருக்கும்போது, அவர் ஏற்கனவே எத்தனை வருஷம் அனுசரிச்சவரா இருந்தாலும் சரியான மனப்பான்மையோடு அவர் இதுக்குரிய ஒரு ஆயத்தங்கள் தனக்குள்ள அவர் செய்து கொண்டு வந்தால், ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் தேவன் அவரை தயார்படுத்துகிற விஷயம் விதங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒரு படிகள் ஏறி கடந்து போகிறது போல ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்குள்ள கொஞ்சம் 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 வளர்ச்சி போகும். இடைப்பட்ட காலத்துல கூட எத்தனையோ பாடங்கள் சமாச்சாரங்கள் பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் பார்த்தா கூட அந்த பர்டிகுலர் டைம்ல, அந்த தகுந்த அந்த மாத கால பகுதிகளில் அவங்களுக்குரிய தியானங்கள் இருக்கும்போது அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் அவங்க வாழ்க்கையில. இதுதானே இது, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ப்ரிப்பரேஷன்ல இருந்தா போதும் அந்த மைண்ட்குள்ள அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அப்படித்தான் நம்மளுக்கு 7வது புதன் மூலம் கிடைச்சிருக்கிற வெளிச்சங்கள் கூட இருக்குது. இத வெளி தோற்றத்துல பார்க்கும் போது, சத்தியத்தினுடைய ஆழங்கள் புரியாம ஒருத்தர் கவனிக்கும் போது, அவருக்கு ஏதோ ஒரு பாரம்பரியத்தை பின்பற்ற மாதிரி, ஏதோ சில சடங்காச்சாரங்களை பின்பற்ற மாதிரி தெரியும். ஆனா இதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சிட்டோம்னா அது உண்மையிலேயே ரொம்ப நம்மளுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆயத்தப்படக்கூடிய காலங்களாக அது மாறிடும். அப்ப அந்த முறையில தான் இந்த பஸ்கா ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் அவசியம். அந்த புது சிருஷ்டிகள் ஆயத்தத்தோடு இதுல பங்கெடுக்க வேண்டியது அவசியம்னு பாக்குறோம். இதெல்லாம் ஆரம்ப விஷயங்களா உங்களுக்கு நிறைய சமாச்சாரங்கள் தெரிஞ்சாலும் பாடத்துக்கு உங்களை தொடர்பு படுத்தக்கூடிய விஷயங்களா உங்கள் மத்தியில தெரிவிக்க வேண்டியதா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட நீங்க இன்றைய பாடத்தினுடைய சில விஷயங்களுக்குள்ள நம்ம கடந்து வரலாம். இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட பஸ்காவுக்குரிய ஆயத்த விஷயத்துல ஒரு புது சிருஷ்டி பிரிப்பரேஷன் ஆகணுமா, ஒரு ஆயத்த நிலைமையில இருக்கணுமா, இந்த பஸ்கால இவ்வளவு பெரிய ஆசீர்வாத சமாச்சாரங்கள் இருக்கும் போது ஒரு புது சிருஷ்டி எந்த அளவுக்கு தன்னை ஒருநிலைப்படுத்தி அந்த ஒரு பஸ்காவுக்கு தன்னை தகுதிப்படுத்தணும் என்ற விஷயத்துக்கு ஆரம்பமா சில வசனங்கள் மீண்டும் படிக்கலாம். ஒன்று கொரிந்தியர்ல 11 அதிகாரம் வசனம் 27 இருந்து படி. அப்போ சகோதர சகோதரிகளை இப்படி பஸ்கா பத்திய பிரிப்பரேஷன்ல அநேக விஷயங்கள் காணப்பட்டாலும் அதுல ஒரு விதமான ஒரு பகுதியாகத்தான் எது இருக்குதுன்னா இந்த 1 கொரிந்தியர் 11 அதிகாரம். அது இந்த அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரத்தை எப்படி ஒரு ஆதாரமா எடுக்கலாம்னா உண்மையிலேயே கர்த்தர் இயேசு சொல்லிட்டு போன காரியத்தை அவர் மரணத்திற்கு பிற்பதாக சீஷர்கள் தங்கள் வாழ்க்கையில கடைபிடிச்சாங்களா, அப்படி ஒரு கேள்வி எடுத்தோம்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் எதுனா இந்த 1 கொரிந்தியர் 11 அதிகாரம். அதுல கூட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவர் அந்த அடையாளத்தை அந்த நிஜத்தை ஸ்டார்ட் பண்ற அந்த சமயத்துல அப்போஸ்தலர் பவுல் இல்ல, அவங்க கூட அப்படி இருந்தா கூட அதற்கு பின்பதாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலனா இருந்தாலும் அவர் அந்த விஷயத்த ரொம்ப தெளிவா பேசுறார். ரொம்ப மற்ற சீசர்கள் யாரும் இந்த அளவுக்கு பேசாத போது இவர் அதை பற்றிய சங்கதிகளை A to Z நம்ம எல்லாருக்கும் புரியத்தக்க வண்ணம் தேவனே அதை வெளிப்படுத்துகிற வண்ணமா அவர் காண்பிக்கிறாரு. அதே அதிகாரத்துல வசனம் 23 படிங்க.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து.
அவர் கொடுக்கிற ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. என்ன சொல்லிட்டாருன்னா நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் பாத்தீங்களா. அப்ப அவர் பேசுற சமாச்சாரங்கள் யாரே சொல்லியிருக்கிறார், அவருக்கு கர்த்தரே சொல்லிருக்கிறாரு. அப்ப பார்த்தா எந்த கர்த்தர் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படி சொல்லிட்டு போனாரோ அதே கர்த்தர் எப்படி நினைவு கூறணும், எந்த மனப்பான்மையோடு நினைவு கூறணும், எந்த ஒரு பிரிப்பரேஷனோட தகுதியோட அந்த விஷயத்துக்குள்ள கடந்து போகணும், அந்த அப்பத்துல கை வைக்கணும், பாத்திரத்துல கை வைக்கணும் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் சொல்லிட்டு போனார் நினைவு கூறுங்க, நல்லது நினைவு கூறுவதற்குரிய ஆயத்தங்கள் அல்லது அந்த ஒரு வாய்ப்புல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். பட் வாய்ப்புல இருக்கிறோம், ஆனா அந்த வாய்ப்பை கூட எப்படிப்பட்ட முறையில நம்ம பிரிப்பரேஷன்லோட போய் நினைவு கூறணும் அது கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா இது பெரிய ஆசீர்வாதம், இந்த வாய்ப்பு பெரிய ஆசீர்வாதம். அதுல கை வச்சா நிச்சயம் 2வது பாத்திரத்திலையும் கை வைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. இந்த பாத்திரத்தை வாங்கி பானம் பண்ணா 2வது பாத்திரத்துக்குள்ளயும் போவோம், அந்த மகிமையின் பாத்திரத்துக்குள்ளயும் போவோம். இது இல்லைனா அது கிடைக்காது நமக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இது. இந்த சிறப்புக்கு இணையா இந்த உலகத்துல வேற எதையுமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பிளஸிங் இதுக்குள்ள இருந்தாலும் அந்த ஒரு அடையாள விஷயங்களை அந்த ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை அனுசரிக்கிறதுக்கு கூட சில விஷயங்களை நம்ம புரியும் போது அது நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அதுலதான் என்ன சொல்லிட்டாருன்னா வசனம் 27 வசனத்துல பார்த்தோம், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய், மற்றும் வசனம் 29 பார்த்துட்டோம், எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன். அப்ப இந்த ரெண்டு சமாச்சாரங்கள் நம்மளுக்கு நம்ம ஆயத்தங்கள் பற்றி நம்மளுக்குள்ள ஒரு கிளர்ச்சியை மனசுல ஊட்டக்கூடியதா இருக்கு. பெரிய வாய்ப்பு தான் இது, ஆனா அந்த வாய்ப்பை எப்படி செய்ய வேண்டியது இருக்குன்னா பாத்திரத்தோட செய்ய வேண்டியது இருக்கு. பாத்திரத்துல பங்கெடுப்பதற்கு ஒரு பாத்திரம் இருக்கும். பாத்திரம் என்பது இந்த தமிழ் வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. ஒரு பாத்திரம் என்பது அது தகுதியவே குறிக்குது, இன்னொரு பாத்திரம் என்ற வார்த்தைக்கு அது அதாவது வாங்கக்கூடிய அனுபவங்களை அது குறிக்குது. அப்ப இந்த இடத்துல அந்த அபாத்திரம் சொல்றாருங்களா, அப்ப அந்த அபாத்திரம் இல்லாம அதுக்குள்ள கடந்து போகணும்னா நல்ல ஒரு பாத்திரமாக அதுக்கு ஒரு கேப்பபிள் மனுஷனாக மனுஷியாக நம்ம அதுக்குள்ள கடந்து போகணும். அப்படி கடந்து போனா என்ன கிடைக்கும்னா, அது நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாத்திரத்துக்குள்ள நம்மளை வழி நடத்திடும். ஆனா ஒருவேளை அப்படி ஒரு தகுதி நம்மளுக்குள்ள இல்லாம அபாத்திரமா பங்கெடுத்தா என்ன கிடைக்கும், அதுதான் நம்மளுடைய கேள்வி. அதுக்கு என்ன கிடைக்கும்னா, வசனம் 30 பேசியிருக்கிறாரு, இது நிமித்தம் பாயிண்ட் நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது நிமித்தம் இந்த வார்த்தையை மாத்திரம் கொஞ்சம் எடுத்து அப்படியே நீங்க பெருசு படுத்திக்கிங்க உங்க ஹார்ட்ல. இது நிமித்தம், எது நிமித்தம்? சபைக்கு ரெகுலரா வராதது நிமித்தம் கிடையாது, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு இல்லாம போச்சு அது நிமித்தம் கிடையாது. சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல தேவனுடைய சித்தத்தின்படி வாழ தவறி போயிட்டோம் அது நிமித்தம் கிடையாது. அதுக்கு கூட இருக்குது, அதுக்கு கூட சில விஷயங்கள் வசனங்கள் இருக்குது. பட் அப்போஸ்தல் பவுல் இந்த சாப்டர்ல வசனத்தினுடைய கருப்பொருளை கண்டுபிடிச்சு ஸ்டடி பண்ற ஒரு முயற்சியை எடுத்தோம் சொன்னா, இந்த 30 வசனத்தில் அவர் சொல்றாரு இது நிமித்தம் சொல்றாரு. இது நிமித்தம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எந்த விஷயத்தையே அவர் போக்கஸ் பண்றாரு, கர்த்தருடைய பந்தி அல்லது பஸ்கா பத்தி அவர் போக்கஸ் பண்றாரு. கர்த்தருடைய மரணத்தை அபாத்திரமாய் போய் ஒருத்தர் நினைவு கூர்ந்தால், அந்த அப்பத்துல கை வச்சா அந்த பாத்திரத்தை வாங்கி பானம் பண்ணா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களில் கொஞ்ச பேர் பலவீனர் அப்படி சொல்லிட்டாரா, அநேகர் பலவீனர். அப்ப பாத்தீங்களா, அப்போ இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அநேகர் பலவீனர் அப்படின்னா என்ன அர்த்தம் இது குறிக்குதுன்னா, இது வேதத்துல இந்த அநேகர் பேசப்பட்டுகிற சமாச்சாரங்கள்லாம் தெரியும், ரொம்ப சிம்பிள் தான். இதை கண்டுபிடிக்கிறது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அவ்வளவுதான். அதே போல பஸ்காவை அனுசரிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு எடுத்தா கூட அதுல கூட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க. உண்மையாக புரிஞ்சு அனுசரிக்கிறவங்க எவ்வளவு பேரு? கண்டிப்பா கொஞ்சம் பேரா தான் இருக்கணும். ஏன்னா அப்போஸ்தல் பவுல் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி அபாத்திரத்தோட பங்கெடுக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா அநேகர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அநேகருக்கு என்ன கிடைக்கும் தேவன்ட்ட அப்படின்னா, பலவீனம் கிடைக்கும், வியாதி கிடைக்கும், கடைசியா நிதிரை கிடைக்கும். அப்ப இந்த கேட்டகிரி நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே இது இதெல்லாம் நடக்குமா ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குதா இல்ல எப்படி என்ன ஏதுன்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட பார்த்தா நடந்துகிட்டு இருக்கு, நடக்குது, நிச்சயம் செயல்பாடு போய்கிட்டு இருக்குது சகோதரர்களுக்கு மத்தியில, சபைகளுக்கு மத்தியில போய்கிட்டு இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, இதை மத்தவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அப்போஸ்தல் பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டுபிடிச்சு. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆவார்கள் சொல்லல, எப்படி சொல்லிட்டாரு, அடைந்து இருக்கிறார்கள். இந்த விஷயமானது ப்ராசஸிங்ல போய்கிட்டு இருக்கு, இது இந்த மாதிரி நடந்திருக்குது. அதுதான் அப்போஸ்தல் பவுல் அந்த அனுபவத்தை தான் அப்படியே சொல்றாரு, அநேகர் அடைஞ்சிருக்கிறாங்க சொல்றாரு. இத பார்க்கும்போது அப்ப நம்ம இந்த விஷயங்கள் கேட்கும்போது ஒரு ஆச்சரியம் இருக்கும். யாராவது எக்ஸாம்பிள் இருக்கிறாங்களா, எப்படி அபாத்திரமா பங்கெடுத்து இந்த மாதிரி ஒரு வியாதிக்குள்ள அல்லது பலவீனத்துக்குள்ள அல்லது நித்திரைக்குள்ள போனவங்க யாராவது இருக்கிறாங்களா? சில ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும். பட் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, அப்போ சொல் பவுல் இந்த இடத்துல எந்த மனுஷனையும் மென்ஷன் பண்ணல. இவர் பா விசுவாசத்திலிருந்து விலகி போனாங்கன்னு சிலரை பேர் குறிப்பிட்டவர். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணல, இந்த சபை எப்படி போயிட்டாங்க, இந்த சகோதரர் அப்படி போயிட்டாரு அப்படி சொல்லல. ஏன் தெரியுமா, இந்த விஷயத்துக்கு வந்து நியாயாதிபதி யாருன்னா மற்றவங்க இல்ல, நம்ம தான். ஒவ்வொருத்தருமே இதுக்கு நம்ம தான் நிதானிச்சு பார்க்கணும். இதுக்கு மற்ற பிரதிநிதிகளையோ மற்ற சிஸ்டங்களையோ இல்ல மூத்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லி யாரையோ கொண்டு வந்து நம்ம நிறுத்த முடியாது. அவங்க அவங்க அவங்கவுங்களே தான் நிதானிச்சு பார்க்கணும். அதைத்தான் அவர் ரெண்டாவது கோட் பண்றார், 31 பாத்தீங்களா. என்ன பொருள் குறிக்கிறார்னா, உண்மையிலேயே இந்த பஸ்கா என்பது ஒரு ஆசீர்வாதம், அதே சமயத்துல இது ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள கூட ஒரு புது சிருஷ்டியை அழைச்சிட்டு போகும். அப்ப இத புரிஞ்சு இதுக்குரிய ஒரு ஆயத்தங்கள் நமக்குள்ள ஏற்படும். அப்ப இத புரிஞ்சு இதற்குரிய ஆயத்தங்கள் எப்படி ஏற்படும்னா, இது அநேக தலைப்புகள்ல சகோதரர்கள் பரிசுத்தவான்கள் பேசலாம். பட் இத நம்ம ஒரு பாகம் மாத்திரம் எடுக்க போறோம். நம்ம ஒரு பாகம் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த பாதிப்பு ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில வந்தா அது எப்படி இருக்கும்? ஒரு புது சிருஷ்டி அப்போஸ்தல் பவுல் சொல்றபடி அபாத்திரமா பங்கெடுத்து அவர் பாதிக்கப்பட்டார்னா அவர் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையா இருக்கும், இதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப அதை பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினையா இருக்கும். அப்ப இப்படி பாதிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இந்த பாதிப்பு வாங்கினவருடைய லைஃப்னா கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்க வாய்ப்பு இல்ல, ரொம்ப துன்பம் இருக்கும் ஒரு வாழ்க்கையில, கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த துன்பம் கஷ்டம் வேதனை இந்த வார்த்தைகள் எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒரு புது சிருஷ்டிக்கு எப்பப்பனா துன்பம் வரும், ஒரு புது சிருஷ்டிக்கு எப்பப்பனா துன்பம் வரும். வாழ்க்கையில தேவனுக்குள்ள பக்தியா வாழணும்னு நினைக்கிறார், அவருக்கு துன்பம் வருமா வராது? கண்டிப்பா வரும். கர்த்தருடைய சத்தியத்தின்படி அவர் சொல்ற வார்த்தையின் படி வாழணும்னு நினைக்கிறார், துன்பம் வருமா? கண்டிப்பா வரும். அந்த துன்பம் எங்கெங்க வரும்னா அதுல கூட கேட்டகரி இருக்கு. 53 கேட்கும் போது பொதுவா இருக்கக்கூடிய நாமினல் கிறிஸ்டியன்ஸ் மூலமா துன்பம் வரும், குடும்பங்கள் மூலமா துன்பம் வரும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அதெல்லாம் அவர் ஓவர் கம் பண்ணி ஒரு உடன்படிக்கைக்குள்ள கடந்து வந்து சபைக்குள்ள கடந்து வந்துட்டா, நெக்ஸ்ட் துன்பம் எங்கெங்கெல்லாம் இருந்து வரும் அவருக்குன்னா, சபைக்குள்ளே இருந்து வரும், குடும்பத்துக்குள்ளே இருந்து வரும், எல்லா பக்கம் இருந்து வரும். அந்த வார்த்தை ரொம்ப அருமையா பேசிட்டார் அப்போஸ்தலர் பவுல். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொதுவான வார்த்தை, அந்த துன்பம் எங்கெங்க இருந்து வரும்? கண்டிப்பா எல்லா பக்கம் வரும். இங்க இருந்து வரும், இங்க இருந்து வராதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு உதாரணம் யாருன்னா நம்ம ரட்சகர் கர்த்தர் இயேசுக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் துன்பம் வந்துச்சு, வராத லைனே கிடையாது. தேவன்கிட்ட இருந்து தவறு, அவர் கூட சில அனுமதி கொடுத்திருந்தார். அவர்கிட்ட இருந்து மாத்திரம் நம்ம ஒரு தனியா பிரிச்சு வச்சுட்டா, மற்றபடி எல்லா விஷயத்திலையும் துன்பத்தினுடைய விஷயங்கள் வாங்கினார். சீசர்களால் துன்பப்பட்டார் இல்லைங்களா? முக்கியமான அவருக்கு அந்த கெட்சமனை நேரத்துலலாம் அவருக்கு இருக்கிற பெரிய பாதிப்பு என்னன்னா, சீசர்கள் நினைச்சுட்டா அவருக்கு பாதிப்பு இருந்துச்சு. இருக்கிறதுலே பெரிய அடி கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதாவது அந்த காட்டி கொடுக்கக்கூடிய காரணங்கள் தான் அவருக்கு பெரிய பாதிப்பா இருந்துச்சு. இதெல்லாம் உண்மையிலேயே பாக்குறோம், வேதத்துல அந்த ரெக்கார்டு இருக்கு. அப்ப இப்படி எடுத்து பார்த்தா கர்த்தருக்குள்ள வாழ்ந்தாலும் துன்பம் வருது, கர்த்தருடைய பந்தியில அபாத்திரமா பங்கு பெற்றாலும் என்ன வருது? துன்பம் வருது. அப்ப நம்ம முதல்ல இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் உண்மையா வாழும் போது வரக்கூடிய துன்பம் எப்படி இருக்கும், கர்த்தருடைய விஷயத்துல உண்மை இல்லாமல் வாழும் போது வரக்கூடிய துன்பங்கள் எப்படி இருக்கும், இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனாலதான் இதுக்கு சகோதரர் ரசல் ரீப்ரின்ஸ்ல 2007 மற்றும் 2008 பக்கத்துல 3 causes of sickness அப்படின்னு ஒரு விஷயம், பெரிய பாடம் அது. அந்த பாடத்துல இப்படி ஒரு தலைப்புல ஒரு 3 விதமான கிளாஸ் பிரிக்கிறார். சஃபரிங் என்ற வார்த்தைக்கு என்ன கொடுக்கலாம்னா, துன்பம் பாடு இப்படி என்ன கொடுத்தாலும் சரியா தமிழ்ல சொல்லும் போது இந்த நோவு அப்படின்னு ஒரு சுத்த தமிழ் வார்த்தை பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தை ரொம்ப ஆக்டா போகும், ஏன்னா பாடுகளுக்கு கூட நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா இந்த நோவு என்பது என்ன குறிக்குதுன்னா, நம்ம வாங்கக்கூடிய வேதனைகள், அந்த வேதனைன்னா புரியுதுங்களா, வாங்கக்கூடிய பாதிப்புகள் வேதனைகள், அந்த அந்த வேதனைக்கு தான் என்ன கொடுக்கலாம்னா, இந்த சஃபரிங் அல்லது சிக்னஸ் கொடுக்கலாம். என்ன சிக்னஸ் தான் நம்ம பிரதர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்துல தான் அவர் 3 பிரிவுகளா பிரிக்கிறார். ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள் நோவுகள் 3 காரணங்களால அது வரும் சொல்றார். இப்போ அந்த 3 காரணங்களுக்குள்ள நிச்சயமா நம்மளுக்கு 2 காரணம் நம்ம உங்க மத்தியில பேசிட்டோம். 2 காரணத்துல ஒரு காரணம் என்ன, உண்மையா தேவனுக்கு பயந்து பக்தியா வாழும் போது ஒருத்தருக்கு என்ன வரும், துன்பம் வரும். அப்ப கண்டிப்பா இது ஒரு காரணமா நம்ம சகோதரர் அங்க பேசியிருக்கணும், அதே போல பேசியிருக்காரு. 2 காரணம் என்ன பார்த்தோம்னா, 1 Corinthians 11 பார்த்தோம் இல்லைங்களா, அபாத்திரமாய் பங்கெடுத்தால் உங்களில் அநேகர் பலவீனர் வியாதியஸ்தர் நித்திரை அடைவார்கள். அப்ப இது கூட என்னவா இருக்கும், இது கூட ஒரு காரணமா இருக்கணும். கண்டிப்பா அதையும் நம்மளுடைய சகோதரர் பேசியிருக்கிறாரு. உண்மையா சொல்ல போனா இவர் பேசியிருக்கிற இந்த ஆர்டிக்கல் தான் இந்த ஒரு சப்ஜெக்டுக்கு அது ஒரு வித்தாக ஒரு ஆரம்பமாக அது இருந்துச்சு. ஆனா நம்ம சகோதரர் அதுல பேசியிருக்கிற விஷயங்கள் அவர் கிளாஸஸ்ல கொஞ்சம் 1st class, 2nd class, 3rd class அவங்களுடைய சூழல் கேட்டால் கூட வச்சிருக்கிறார். ஆனா நம்ம கூட அந்த கிளாஸஸ் அப்படியே எடுத்து நம்மளுக்கு புரியத்தக்க விதத்துல அந்த ஆர்டர் மாத்திரம் கொஞ்சம் முன்னாடி, அவர் 2nd class பேசியிருக்கிறத எடுத்து முதல் கிளாஸ் வைக்கிறோம், அவர் முதல் கிளாஸ் பேசியிருக்கிறத எடுத்து 2nd class வைக்கிறோம், 3rd class அவர் என்ன பேசியிருக்காரோ 3rd class வைக்கிறோம். ஏன்னா அது நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு உதவியா இருக்கும் சொல்லி நம்ம வைக்கிறோம். அந்த முயற்சியில நம்ம முதல்ல இறங்கலாம். ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் அல்லது நோவுகள் வருவதற்கான காரணங்கள் இதுல நம்ம முதல் காரணத்துக்குள்ள கடந்து போகலாம் சபையாராக. முதல் காரணம், ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில துன்பம் வருவதற்குரிய முதல் காரணம் என்னன்னா, இது ஒரு இயற்கையான துன்பம் அல்லது இயற்கையான பாடு அல்லது இயற்கையான நோவு சொல்றோம். இயற்கையா புரியுதுங்களா, இயற்கையிலே வரக்கூடிய துன்பம், அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? இயற்கையிலே வரக்கூடிய துன்பம், இயற்கையா இருக்கு அந்த துன்பம், சரீர பிரகாரமா என்ன வரும்? அதான் நீங்க நினைக்கிறது தான் ஆன்சர். வியாதி இருக்குதுன்னு வைங்க, வியாதி கூட இப்போ உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் வந்தா கொஞ்சம் யோசிக்கலாம், அது கூட சில நீதியான விஷயம் இருக்குது. என்னன்னா உடன்படிக்கை பண்ணாததுக்கு முன்னாடியே நம்ம இன்னொரு உறுப்புகள் அது டேமேஜ் ஆயிருக்கும், ஆனா நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், வெளியில ஒரு அடையாளம் காமிக்கப்படல, அதுக்கு முன்னாடி வரையும் நான் நல்லா தான் இருந்தேன் அப்படித்தான் நம்ம சொல்ல வருவோம். ஆனா ஒரிஜினலா நம்மள ஆராய்ச்சி பண்ணி நம்ம உடம்ப பார்த்தாதான் தெரியும், இந்த வியாதி இப்ப ஆரம்பிச்சது கிடையாது, மாறாக சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதனுடைய ஆரம்பம் உள்ள இருந்திருக்கு. பட் என்ன சூழ்நிலை, சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம், அதுக்கப்புறம் அந்த ஆரம்பம் வளர்ந்து வெளியில வந்துருச்சு. ஆனா எப்படி எடுத்தா கூட ஒரு வியாதி என்று பார்க்கும் போது இது கூட ஒருத்தருக்கு என்னதான் கொடுக்குதுன்னா துன்பம் தான் கொடுக்குது, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்ப உண்மையிலேயே வியாதி என்பது கூட ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியது. அந்த வியாதிக்கான காரணம் நம்ம ஏதாவது ஸ்பெஷலா பேச முடியுமா, பேச முடியாது. ஏன், இயற்கையான விஷயம். இதெல்லாம் எதனுடைய பின்னணியா இருக்குதுன்னா ஆதாமினுடைய வீழ்ச்சி, அந்த ஆதி மனுஷன் விழுந்து போனதனுடைய பாதிப்பு, பாவம், சாபம், மரணம் வந்துச்சு. அப்ப உண்மையிலே ஒரு மனுஷனை மரணத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய காரணிகளா எது எது இருக்குதோ அதெல்லாம் நம்ம ஆதாம் நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுத்த விஷயங்கள். அப்ப வியாதி கூட ஒருத்தர் எங்கதான் கொண்டு போவோம், மரணத்துக்குள்ளதான் கொண்டு போகும். அப்ப இதுல என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இதெல்லாம் இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு காரியம். ஆனா இயற்கையாகவே வரக்கூடிய காரியமா இருந்தாலும் இது ஒரு புது சிருஷ்டிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது, அவங்க வாழ்க்கையில சில கஷ்டங்களை கொடுக்குது. கொடுக்குதா இல்லைங்களா, நீ வியாதி வரும்போது எவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு கொடுக்குது. அப்ப இதை கண்டுபிடிச்சனா இது ஒரு இயற்கையான விஷயமா இருக்கு வியாதி. வேற என்ன சொல்லலாம், இயற்கையிலே இருக்கக்கூடிய துன்பத்துக்கு நிறைய சொல்லலாம். பட் சகோதரர் அங்க ஒரு பாயிண்ட் கொடுக்கிறாரு, அவர் என்ன கொடுக்கிறாருன்னா வறுமை பேசுறார். வறுமை, ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அந்த கஷ்டத்துக்கு காரணம் யாரு? இப்ப நான் இருக்கிறேன்னு வைங்க, இப்ப என்னோட குடும்பத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுக்கு காரணம் யாரா, பேசிக்காவே ஃபேமிலி சூழ்நிலை அப்படி, எங்க ஃபாதர் அண்ட் மதர் அப்படி இருந்தாங்க, இப்படி நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு கிடையாதுன்னா நம்ம கிடையாது. சத்தியத்துக்குள்ள வராததுக்கு முன்னாடியே கஷ்டம் இருந்துச்சு, சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டங்கள். கஷ்டம்னா உங்களுக்கு புரியுதுங்களா, உலகத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்கள மாதிரி எல்லாம் தேவன் என்ன பண்ணிடுறது இல்லை, ஒரு புது சிருஷ்டிய சத்தியத்துக்குள்ள வந்துட்டாங்கன்ற காரணத்துக்காக அவங்களை தூக்கி வைக்கிறது இல்ல. அப்ப அந்த ஒரு கஷ்டப்பாதையில அவங்க டிராவல் பண்றாங்க. அப்ப அது அந்த கஷ்டம் கூட அவங்களுக்கு அந்த வறுமை கூட எப்படி இருக்கும்னா அது கூட ஒரு துன்பமாக அவங்க வாழ்க்கையில இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் இயற்கையிலேயே இயற்கையான முறையில ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அது இருக்குது. வியாதிகள், வறுமைகள், மற்ற சில சில வாழ்க்கையில் அவங்க அதுக்கு முன்பதாக சந்திச்ச சில இழப்புகள், இதெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு இயற்கையிலேயே கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள். இந்த கஷ்டங்களுக்கு நம்மளுக்கு வேதத்துல சில சில அடையாளங்கள் இருக்குது. என்ன அடையாளம் இருக்குதுன்னா அப்போஸ்தல் பவுல் அவர் தேவனை சந்திக்கும் போதே என்ன ஆயிடுச்சு, கண்ணு அவருக்கு அடியாவது. அப்ப இந்த கண்ணு அடியாகிறத கூட நம்ம நினைச்சு பார்த்தா அது யாரே அந்த பாதிப்பு கொடுத்த மாதிரி இருக்குதுன்னா தேவனே பாதிப்பு கொடுத்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஆனா யோசித்து பாருங்க, இந்த கண்ணு அவருக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கும் அவரை தேவன் சந்திச்சு ஒரு புது சிருஷ்டிய மாத்துறதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? தொடர்பு இல்ல இல்லைங்களா, புரியுதுங்களா. இப்ப உதாரணத்துக்கு அப்போஸ்தல் பவுலுக்கு அந்த கண்ணு தேவன் பாதிப்பு கொடுக்கல, பாதிப்பு கொடுக்காம அவர் புது சிருஷ்டி வாழ்க்கைக்குள்ள தேவன் கொண்டாந்து வச்சிருக்கவுக்கும் அவரால் முடியும். ஆனா அதெல்லாம் ஏன் செய்யாம அந்த கண்ணு பாதிப்பு கொடுத்தாரு, அதுக்குள்ள சில ஆழமான விஷயங்கள் இருக்கு. ஆனா அப்போஸ்தல் பவுல் யோசிச்சு பாருங்க, அன்னையில இருந்து தன் வாழ்க்கை முழுக்க எப்படித்தான் வாழ்ந்திருக்காரு, அந்த பாதிப்போடையே தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அது ரொம்ப அவர் வேதனைப்பட்டிருக்கிறாரு, கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அப்ப இந்த பாதிப்பு எப்படி இருக்குன்னா ஒரு வியாதி என்ற கேட்டகரியில் எடுத்தா அதுல அப்போஸ்தல் பவுல் அந்த அனுபவத்தை வாழ்க்கை முழுசும் சுமந்துகிட்டே போயிருக்காரு. அதே போல தீமோத்தோய் இருக்கிறாரு, தீமோத்தோய்க்கு வயிற்றுல பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, வாழ்ந்துகிட்டே போய்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயம் எதை குறிக்குதுன்னா உண்மையிலேயே பரிசுத்தவான்களுக்கு கூட எப்படிப்பட்ட சில வியாதிகள், சில வறுமைகள் கூட அவங்க வாழ்க்கையில இருக்கு. இதுல ஆச்சரியப்பட வேண்டியதுல கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்க வாய்ப்பு இருந்தாலும் இது கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குதே, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சில நேரங்கள்ல சில ட்ரபிள் கொடுக்குதே, சபை ஐக்கியத்துக்கு வருவதற்கு சரீரம் ஒத்துழைக்கிறது இல்ல, பலவீனம் ஏற்படுத்துது, சில தேவனுடைய வேலைகள்ல பங்கெடுப்பதற்கு குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய வறுமை, அது நிமித்தம் கட்டாய சூழ்நிலையில வேலைகளுக்கு போக வேண்டியது இருக்கு, இப்படிப்பட்ட சில நிர்பந்தங்களுக்குள்ள நம்ம போறோமே, ஒருவேளை தேவன் இதுல இருந்து ரிலீஃப் பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தா நல்லா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. உடன்படிக்கை பண்ணும்போது நம்ம எல்லாருமே முழுசா தேவன்ட்ட நம்மளை அர்ப்பணிச்சிட்டோம் இல்லைங்களா. அப்ப என்ன இருக்குதுன்னா உண்மையா தேவனுக்கு பிரியமா வாழும் போது தேவன் அனுமதி இல்லாமல் அவருடைய ஒரு என்ன சொல்றது, அவர் பார்த்து சொல்லாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. அப்படிமே இருக்கும் போது கூட எதுக்காக இந்த இயற்கையான முறையில வந்த இந்த வியாதி, இந்த வறுமையான சூழ்நிலைகள், இது கூட தேவன் ஏன் நம்ம கிட்ட விட்டு வச்சிருக்கிறாருன்னா, அதுக்கு கூட சில அர்த்தம் வச்சிருக்கிறாரு தேவன் வார்த்தையில. 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல 9 வசனம் படிச்சு பாருங்க.
அதற்கு அவர், என் கிரை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார்.
ஆமா, அப்ப இங்க என்ன பேசிட்டார் நம்மளுடைய தேவன் சொன்னா, அப்போஸ்தல் பவுல், உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கிறது உண்மைதான், இது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குது, அதை நீங்க கூட ஃபீல் பண்றீங்க, என்கிட்ட அதற்கான ஜெபம் கூட நீங்க ஏறெடுக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்த வியாதி உங்களுக்கு அவசியம், இந்த வறுமை உங்களுக்கு அவசியம். ஏன் அப்படின்னா, எது விளங்கணும் உங்ககிட்டனா, என்னுடைய கிருபைகள் விளங்க வேண்டியது இருக்கு. நான் உங்களுடைய தேவனா இருந்தாலும் நீங்க என்னுடைய கிருபைக்கு பாத்திரவார்கள், என்னுடைய கிருபையின் மகிமைகளையும் வல்லமைகளையும் நீங்க உங்க வாழ்க்கையில ருசிக்கணும்னு சொன்னா, அந்த ருசிக்கிறதுக்குரிய ஒரு அருமையான வாய்ப்பு தான் என்னன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இயற்கையான நோவு, இந்த இயற்கையான நோவு உன்னதமான தேவனாகி என்னுடைய கிருபைகளை உங்களை ருசிக்க வைக்கும் சொல்லி சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் சில வசனம் படிங்க, இது நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு ஆவியில ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். மத்தேயு 10 அதிகாரத்துல 30 வசனம். ஆமா, இத நம்மளுடைய சகோதரர் அந்த இடத்துல இந்த வார்த்தை கோட் பண்றாரு. கோட் பண்ணி ஒன்லி கான்சென்ட்ரேட்டர், புது சிருஷ்டிகளுக்கு மாத்திரம் உரிய வார்த்தையில இந்த இடத்துல என்ன பேசிருக்கிறாரு நம்மளுடைய கர்த்தர்னா, உங்கள் தலையினுடைய முடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது சொல்றார். அப்போ இருந்து இல்லாம போக போகிற இந்த முடியவே தேவன் அப்படி கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார்னா, அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வியாதியினுடைய காரணம், அதாவது காரணமா எந்த உறுப்பு இந்த பலவீனத்தை உங்களுக்கு ஏற்படுத்துது இல்லைங்களா, அதே போல குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் என்ன காரணத்தினால இந்த வறுமைகள் இருக்கிறாரு, கடன் பிரச்சனையா இருக்கலாம், அப்பா அம்மாவினுடைய முன்னாடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பாதிப்பா இருக்கலாம், இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், அந்த வறுமைக்குள்ள இருக்கிறோம் இல்லைங்களா. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு ட்ரூலி கான்சென்ட்ரேட்டடா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, உங்களை முழுசும் தேவன் வச்சிருக்கிறார், முழுசும் அறிஞ்சி வச்சிருக்கிறார். அதனாலதான் இருதயங்களை மாத்திரமே பெருசுப்படுத்தி பேசுகிற நம்மளுடைய தேவன் இந்த இடத்துல எதை பெருசுப்படுத்தி காமிக்கிறார்னா, நம்ம தலையில உள்ள முடிய காமிக்கிறாரு. அப்ப யோசிச்சு பார்த்தா இந்த முடிய நம்மளே மதிக்க மாட்டோம் இல்லைங்களா, ஆனா தேவன் பாக்குறாரு, இது கூட உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பெருசு, இதை கூட நான் கவுண்ட் பண்ணி வச்சுதான் நான் உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன் சொல்றாரு. அப்ப அப்பேற்பட்ட வழி நடத்துகிற தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம், அவரை பார்த்து அவர்கிட்ட பெறக்கூடிய கிருபைகள், இதெல்லாம் நம்ம ருசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் எதுனா, தேவன் நம்மளுக்கு இயற்கை மூலமே நம்ம கிட்ட இருக்கிற சில பாதிப்புகளுக்கு தேவன் அனுமதி வச்சுட்டாரு. அந்த அனுமதி நம்மள ஆசீர்வாதத்துக்குள்ள சொன்னமே இல்லையா, அந்த மகிமையின் பாத்திரத்துல பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில மாம்சீக வாழ்க்கையின் முறையில கர்த்தருக்கான நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு, அல்லது கர்த்தரை விட்டு வழிதப்பி போகாமல் இருப்பதற்கு நல்ல காரணிகளாக இந்த விஷயங்கள் நமக்குள்ள இருக்குது. நெக்ஸ்ட் படிங்க, மத்தேயு 6 அதிகாரத்துல 31 வசனத்துல படிங்க.
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
பாருங்க, அப்ப இங்க என்ன பேசிட்டார் அப்படின்னா, இதுல நம்ம சகோதரர் சொல்ற வார்த்தை அந்த 32 வசனத்துல செகண்ட் பார்ட்ல என்ன சொல்றாருன்னா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, இந்த விஷயம், இந்த வியாதி கொஞ்சம் நம்மளை விட்டு போனா நல்லா இருக்கும், போச்சுன்னா கொஞ்சம் இது போல நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம், ரொம்ப இலகுவா இருக்கலாம், நல்லா ரொம்ப நேரம் உட்காந்து நான் வேலை செய்யலாம், கர்த்தருடைய காரியங்கள் பண்ணலாம், இந்த வியாதி போச்சுன்னா சொல்றோம் இல்லைங்களா. அதே போல கஷ்டங்கள் சொல்றேன், இந்த பண தேவைகள் சந்திக்கப்பட்டா, இந்த பொருளாதார நெருக்கடியை என்னை விட்டு மாறுச்சுன்னா, இந்த ஒரு வேலை வாய்ப்பு சூழ்நிலைகள் எனக்கு அமைஞ்சிச்சுன்னா, கொஞ்சம் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல நான் இன்னும் தீவிரமா நான் ஈடுபடலாம் சொல்றோம் இல்லைங்களா. அதுக்கெல்லாம் நம்ம தேவன் என்ன ஆன்சர் கொடுக்கிறாருன்னா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று அவர் அறிஞ்சிருக்கிறாரு. நீங்க உங்க வாயில சொல்றதுக்கு முன்னாடி, அல்லது நம்ம எல்லாரும் நம்ம வாயில உச்சரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய தேவன் அதெல்லாம் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார். அப்ப இந்த இந்த வசனம் நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா, இது ஒரு பிராமிஸ் வேர்டு மாதிரி இருக்குது, ஒரு வாக்குத்த வார்த்தை. இந்த வார்த்தையை மனசுல சுமக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அப்போ நம்மளை விட நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ளவரா தேவன் இருக்கிறார். அப்போ தேவன் பார்த்து சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில விட்டுட்டாரு சொன்னா, அது நிச்சயம் நன்மை தான் இருக்கும். நம்ம நினைக்க கூடாது இதனால இந்த கஷ்டம் இருக்கு இந்த பாடு இருக்கு நினைக்க கூடாது. ஒருவேளை அது இல்லைன்னா என்ன என்ன நடக்கும்? நம்ம சொல்லலாம் நான் நல்லா இருப்பேன், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம வார்த்தைகள்லாம் ஒரு பொருட்டா இருக்க முடியாது. இந்த வாய் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நாக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை தேவன் அப்படியே நம்மளை நூல் பிடிச்ச மாதிரி பார்த்து சரி அப்ப நீ சொல்றபடியே செஞ்சிடறேன் நீ சொன்னபடி நீ செஞ்சிருன்னு சொல்லி நம்மளுக்கு சுகம் கொடுத்தாருன்னா ஜெயிக்கிறது யாராத்தான் இருப்பா? தேவனாத்தான் இருக்கும். பெரிய அடிதான் வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம். அப்ப இதெல்லாம் நம்மளை பத்தி முழுசா அவர் பகுத்து பார்த்து தான் அவர் சொல்றாரு உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அதை அறிஞ்சு வச்சிருக்கேன். பாவம் மட்டும் செய்யாதீங்க, மற்றபடி இருக்கிற சில பாதிப்பு வச்சிருக்கீங்களா, இந்த பாதிப்புல நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வாழ்க்கை பண்ணுங்க. ஏற்ற சமயம் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாம் தேவனாகிய நான் ரொம்ப கிளீனா பண்ணுவேன் உங்க லைஃப்ல. எனவே இந்த இயற்கையான பாதிப்புகள் ஒருத்தர் ஒரு புது சிஷி வாழ்க்கையில் இருக்குதுன்னா அதை பத்தி அவர் ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஆனா இதை நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா பேசினாலும் இப்ப பேசக்கூடிய நானே இருந்தா கூட சில வியாதியினுடைய கொடூரங்கள் வாழ்க்கையில வரும்போது அது சரியாவதற்கான சில முயற்சிகளுக்குள்ள நம்ம தலையிட்டோம். அது தப்பு சொல்ல முடியாது, ஆனா தலையிட்டோம். தலையீடு எதை குறிக்குது? ஒருவேளை சில காலங்கள் நம்ம கிட்ட இருந்துட்டு அதுக்கப்புறம் மாற்றி போவதற்கு தேவன் சித்தம் வச்சிருந்தாருன்னா மாறும், அதுல எந்த ஆச்சரியம் இல்ல, நம்ம தலையிடுறோம். ஆனா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அஞ்ஞானிகளை போல உண்மையான தேவனையும் அவர் திட்டத்தையும் அறியாதவங்களை போல நீங்க என்ன பண்ணிட கூடாது. அதவே முக்கியமா நினைச்சு அந்த வியாதி மேலேயே நீங்க படுத்து தூங்கிடக்கூடாது. அந்த வியாதியையும் அந்த வறுமையும் ஒரு காரணமா சொல்லி அவைகளுக்கு மத்தியில ஒரு நல்லதோ ஒரு போராட்டம் போராட வேண்டிய அந்த போராட்டத்தை கைவிட்டு விட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. இப்படி கொஞ்சம் நல்லா இருந்தா நான் என்ன வரமாட்டேன்னா சொல்றேன், இந்த பாதிப்பை வச்சுக்கிட்டு நான் எப்படி இருக்கிறது சொல்லிடக்கூடாது. இதுக்கு நிறைய ரெக்கார்டு இருக்குது. வியாதியோட பலவீனத்தோட தேவனுக்காக வாழ்ந்த மனுஷர்கள் அதுக்கு பவுல் பொருந்துவாரு, தீமத்தை பொருந்துவாரு. தீமத்தைக்குலாம் பவுல் சொல்றாரு நீ பாட்டுக்கு கர்த்தருடைய காரியம் பண்ற நல்லது, கொஞ்சம் உன்னுடைய பலவீனத்திற்குரிய சில மருந்துகள் கூட நீ எடுத்துக்கோ சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா ஒருவேளை இன்னும் நீ நல்லா தேவனுக்காக வாழ்வதற்கு அது உனக்கு உதவி செய்யும் சொல்லி சொல்றாரு. அப்ப இதுதான் கண்டுபிடிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில கூட இயற்கையான சில துன்பங்கள் இருக்கு, அந்த துன்பங்களை கூட நம்ம வகுக்க தெரியணும். இது இயற்கையான துன்பம் கண்டுபிடிக்க தெரியணும் ஒரு புது சிருஷ்டிக்கு. இந்த இயற்கையான துன்பத்தை பத்தி தேவன் அவர் வார்த்தையில நம்மளுக்கு ஆசீர்வாதமான சில விஷயங்களையும் வச்சிருக்கிறாரு, வாக்கு தத்தங்களாகவும் வச்சிருக்கிறாரு. நம்மளுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது சொல்லும் போது இதுக்கு மேல நம்ம அப்பாட்ட எது கேட்கவே வேண்டியதில்லை. எல்லாம் அறிஞ்சவரா இருக்கிறாரு. நம்ம ஒன்லி இருக்கிற விஷயத்தோட அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அவர் நமக்கு வச்சிருக்கிற ஓட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன பாதை வச்சிருக்காரோ அந்த பாதையில் நம்ம டிராவல் பண்ணுவது அது தேவனுக்கு முன்னாடி அது நீதியான விஷயங்களாக அவங்கள் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம இப்போ இரண்டாவது விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இரண்டாவது முறையில அல்லது இரண்டாவது காரணங்கள் என்ன ஒரு புது சிருஷ்டிக்கு வரக்கூடிய துன்பத்திற்கான இரண்டாவது காரணங்கள் என்ன? வசனம் எடுத்து படிங்க. முக்கியமான வேத பகுதி பிலிப்பியர் 2 24 வசனத்திலிருந்து படிக்கும்.
அன்றையும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாபிரோ தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லாமேலும் வாஞ்சியுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாபலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆயினும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாத படிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனப்படியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் இல்லாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான்.
ஆமா, இங்க அப்போஸ்தல் பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதும் போது எப்பாபிராதீதூ அந்த ஒரு பரிசுத்தவான பத்தி சில விஷயங்களை அவர் பேசுறாரு. இந்த எப்பாபிரா தீத்து தேவனுடைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி பயங்கரமான கொடுமையான வியாதியா இருந்து இந்த எப்பாபிரா தீத்துவை எங்கேயே கூட்டிட்டு போற அளவுக்கு அந்த வியாதி புனிஞ்சிருச்சு. சொன்னா மரணத்துக்குள்ள அவரை கூட்டிட்டு போற அளவுக்கு இந்த வியாதி பெரிய வியாதியா ஆயிடுச்சு. பாருங்க, பரிசுத்தவான்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி நடக்குமா? நடக்கும். வேதத்துல இருக்கிற ஆதாரங்கள் அதுதான் எப்பாப்பிரத்தீத்து. இதை கூட நம்மளுடைய சகோதரர் தான் இந்த வசன தொகுதிகள் கோட் பண்றாரு. ஆனா இந்த வியாதின்னு பார்க்கும் போது இதனுடைய ஆரம்ப விஷயங்கள் பவுல் பேசியிருக்கிற காரியங்கள், இது ஏதோ ஒரு இயற்கையான முறையிலேயே ஒரு வியாதி ஒருத்தருக்கு தாக்குதல் கொடுத்த மாதிரி ரெக்கார்டு இருக்குது. ஆனா இந்த பேசேஜ் முழுக்க, அதனாலதான் இத்தனை வசனங்கள் நம்ம படிச்சோம், இந்த பேசேஜ் முழுக்க நம்ம கவனிச்சு பார்த்தா அந்த கடைசி 30 வசனத்துல கடைசி பார்த்து நான் படிக்கிறேன் பாருங்க. அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். அப்ப யோசிச்சு பார்த்தா இங்க இவருக்கு வந்த வியாதி மற்றும் அந்த வியாதி அந்த அளவுக்கு டெவலப் ஆகி மரணத்து பக்கத்துக்கு வரையில அவரை கூட்டிட்டு போனதுக்குரிய காரணம் என்னவா இருக்குதுன்னா, அது இயற்கையான காரணம் இல்ல, மாறாக எது நிமித்தமே இந்த விஷயம் அவருக்கு வந்துருச்சுன்னா, அவன் தன் பிராணனையும் என்னாமல் சொல்றாரு இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில உங்கள் குறைவை நிறைவாக்கும் படிக்கு. அப்ப இங்க எப்பாப்பிலா தீர்த்து என்ன வேலை பண்ணிருக்கிறாருன்னா, பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யக்கூடிய வேலை பண்ணார், அல்லது தேவனுடைய நாமத்துக்கான வேலைகள், சத்திய வேலைகள் செய்யக்கூடிய ஒரு காரியம் பண்ணார். அந்த அந்த ஊழிய பாதைகள் அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா, சரீரத்துல சில வியாதிகள் கிடைச்சிருச்சு. அந்த வியாதிகள் அவரை எங்க வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திருச்சுன்னா, மரணம் வரைக்கும் கொண்டு போக வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு. அதனாலதான் இங்க பாக்குறோம் இந்த எப்பாப்பிரா தீத்து அவருக்கு ஏற்பட்ட இந்த துன்பம், இந்த கஷ்டம், இது செகண்ட் கிளாஸ் சஃபரிங். செகண்ட் கிளாஸ் சஃபரிங் என்ன தலைப்பு கொடுக்கலாம்னா, தேவனுடைய நாம திருமித்தம் வரக்கூடிய துன்பங்கள், அல்லது தேவனுடைய நாம திருமித்தம் வரக்கூடிய நோவுகள் சொல்லலாம். இப்படிப்பட்ட பாதிப்புகள் கூட ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில வரும். நல்லதா இருப்பார் சத்தியத்துக்குள்ள வர வரையில, சத்தியத்துக்குள்ள வந்து தேவனுக்காக சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கைக்காக அவர் செலவு பண்ணுகிற அந்த காரியங்கள், அவர் அநேக நேரத்தில் என்ன கொண்டு போயிருந்தா, வியாதிக்குள்ள சிலரை கொண்டு போகலாம், சிலரை வறுமைக்குள்ள கூட கொண்டு போகலாம். சத்தியத்து நிமித்தம் இந்த பாதிப்பெல்லாம் ஆதி அப்போஸ்தலர்களே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி வியாதிக்குள்ள கொண்டு போது, வறுமைக்குள்ள கொண்டு போதுன்னா, அதுக்கு காரணம் என்னவா இருக்கணும், என்னவா இருந்திருக்குது அப்படின்னா, கர்த்தருடைய நாமம், தேவனுடைய நாமத்து நிமித்தம். அந்த நாமத்து நிமித்தம்ன்ற வார்த்தைக்குள்ள நிறைய வரும், தங்களுடைய சுய ஆவிக்குரிய ரட்சிப்புக்கான பிரயாசங்கள் இருக்கும்போது, மேலும் தேவனுடைய சபைக்காக சில பிரயாசங்கள் இருக்கும்போது, மற்றும் தேவனுடைய அறுவடை வேலைக்கான சில பிரயாசங்கள் இருக்கும் போது, இந்த மூணு கேட்டகரி வைக்கலாம் தேவனுடைய நாமத்து நிமித்தம் பார்க்கும் போது. அப்ப இந்த நாமத்து நிமித்தம் கூட ஒருத்தர் வாழ்க்கையில் என்ன வரும்னா, வியாதி வரும். ஏன்னா அப்போஸ்தல் பவுல் அதுதான் சொல்லிட்டாரு, வசனம் 29 கடைசி பார்ட் பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்டவர்களை நீங்க என்ன பண்ணுங்க, கனமா எண்ணுங்கள். எப்படிப்பட்டவங்க, இயற்கையான முறையில வியாதி சுமந்துகிட்டு இருக்கிறவங்க இல்ல, அவங்களை பார்த்தா ஆறுதல் சொல்லுங்க, ஆதரிங்க. ஆனா தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் ஒருத்தர் சரீரத்துல வியாதி வாங்குறாருன்னா எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப எத்தனையோ பிரதனுங்க டிராவல் பண்றாங்க, ரா பகலா போறாங்க இல்லைங்களா, அப்படியெல்லாம் போகும்போது கண்டிப்பா அந்த சரீரம் ஒத்துழைக்குமா, கொஞ்ச காலம் ஒத்துழைக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் தான் வரும். அதே போல சிலரு தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறது நிமித்தம், குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட சில பாதிப்பு வாங்குறாங்க, சில நிம்மதி இழப்புகள் நடக்குது, அது கூட நோவுத்தான், அது கூட துன்பம் தான். சபைக்குள்ள இருக்கிறவரே சந்தோஷம் இருக்கும், முடிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டா என்னதான் கிடைக்கும். சத்தியம் அறியாதவங்கள் நிமித்தம் நமக்கு சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வருது, அது கூட துன்பம் தான். தேவன் அந்த ரகத்துல தான் அவர் வைக்கிறார். ஆனா அதெல்லாம் காரணம் என்ன, அந்த துன்பத்திற்கான கஷ்டத்திற்கான காரணம் என்னன்னா, தேவனுடைய நாமத்து நிமித்தம். அப்படி தேவனுடைய நாமத்து நிமித்தம் வரக்கூடிய துன்பத்தை உண்மையிலேயே தேவன் அதை ரொம்ப பெருசா, ரொம்ப அது என்ன சொல்ற, அவர் பார்வையில உன்னிப்பா கவனிக்கக்கூடிய விஷயமா அவர் கவனிக்கிறாரு. ஏன்னா அது அவர் நாமத்துக்காக நம்ம வாழ்ந்த பாடுகள் அல்லது துன்பங்கள், அது மேல நம்ம அப்பாவினுடைய கவனம் எப்பயுமே இருப்போம். இதுக்கு ஆதாரம் தான் நமக்கு வேதத்துல யார் பேசப்பட்டிருக்கிறானா, இந்த எப்பாப்பிரா தீத்து அவர் பேசப்பட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவருடைய வியாதியை நினைச்சு அப்போஸ்தல் பவுலுக்கே வருத்தம் வந்துருச்சு. தன்கிட்ட இருக்கிற வியாதிக்கு அவர் எத்தனையோ நேரம் போராடி என்ன பண்ண முடியலன்னா, அதுக்கு சொல்யூஷன் வாங்க முடியல. ஆனா எப்பாப்பிரா தீத்துவுக்கு சுகம் கிடைச்சிருச்சு, உடனே ரொம்ப சந்தோஷமாகிறார். என்னுடைய வருத்தம் எல்லாம் சரியாகச்சு, தேவன் இறங்கிட்டாரு. ஏன், அவர் எதுக்கான பாடுகள் வாங்கிட்டாரு, தேவனுக்கான பாடுகள் வாங்கினாரு, அதுக்கான துன்பம் வாங்கினாரு, அது சரியாச்சுன்னா இவர் என்ன பண்ணுவார், இன்னும் அந்த பாதையில எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ணுவாரு. இந்த வசனங்கள் இப்படி வெளி தோற்றத்துல சில ஆராய்ச்சிக்குள்ள போகும்போது நம்மளுக்கு ஆறுதல் கொடுத்தாலும், இதுல நம்முடைய சகோதரர் ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த இடத்துல அவர் நம்மளுக்கு காமிக்க முற்படுறாரு. அது என்னன்னா, அந்த வசனம் 30 அந்த செகண்ட் பார்ட் பாருங்க, அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தையா இருக்கு. அவன் தன்னுடைய பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்திலும் இத்தம் மரணத்துக்கு சமீபமா இருந்தான். பிராணனையும் எண்ணாமல்னா என்ன அர்த்தம்? பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க மூல அகராதியில போய் பாத்தீங்கன்னா இந்த எப்பாப்பிரா தீத்து எப்படிப்பட்ட ஒரு ஊழிய வேலை பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த ஊழிய வேலை நிமித்தம் எப்பாப்பிரா தீத்துக்கு என்ன பாதிப்பு கிடைச்சிச்சுன்னா, அவர் பியூச்சர் எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாச்சு எப்பாப்பிரா தீத்துக்கு. இப்போ நீ போய்கிட்டு இருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தருக்காக நீ கொடுக்கிற பணம் அல்லது நீ எடுக்கக்கூடிய உழைப்புகள், இப்படி எல்லாம் நீ செஞ்சுக்கொண்டே போனா உனக்கு பியூச்சர் என்ன ஆகும்? கேள்விக்குறி ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்காலம் என்பது உனக்கு உறுதிப்பாடா எதுவும் சொல்ல முடியாது உன்னோட பியூச்சர் பத்தி. அதுதான் அவரு இங்க தமிழ்ல ரொம்ப சாதாரணமா போட்டிருக்கிறாங்க, தன் பிராணனையும் எண்ணாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ யாரோ போர் சேவகர்கள் கத்தி வச்சுட்டு நின்ன மாதிரியும், அங்க அவங்க தன்னை வெட்டினா கூட பரவாயில்ல, நீ இவர் போய் நின்று சுபிசேஷம் சொன்ன மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனா உண்மை என்னன்னா, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பிரிப்பரேஷன் இல்லாமல் அதை ஒரு துச்சமாக மதித்து, பரவாயில்ல என் வாழ்க்கை ஸ்பாயிலா போனா கூட பரவாயில்ல, எனக்கு எதிர்காலமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய வேலையை செய்வேன், தேவனுக்கான வாழ்க்கை நான் வாழ்வேன். இப்படிப்பட்ட ஒரு லைஃபை தான் யார் பண்ணான்னா எப்பாப்பிரா தீத்து பண்ணாரு. அதைத்தான் இந்த இடத்துல நம்மளுடைய சகோதரர் நம்மளுக்கு தூக்கி வச்சு காமிக்கிறாரு. இந்த எப்பாப்பிரா தீத்து செகண்ட் கிளாஸ் சஃபரிங்க்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் முன்மாதிரியாக அவர் இருக்கிறார் சொல்லி 2007 அந்த பேசேஜில் அவர் பேசியிருக்கார். அப்ப இதை பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட நோவுகள் இருக்கா? இப்படிப்பட்ட துன்பங்கள் நம்ம வாங்குறோமா? வாழ்க்கையில சின்ன சின்ன துன்பங்கள் இருக்குது, வீட்டுல சில எதிர்ப்புகள் இருக்குது, மற்ற சில நேரங்கள்ல சபைகள்ல கூட சில எதிர்ப்புகள் இருக்குது, இல்ல மற்ற கர்த்தருடைய வேலைகள் செய்யும் போது சரீரத்துல சில வியாதிகள், பேக் பெயின், அல்சர், மற்ற சில கம்ப்ளைண்ட்லாம் நமக்கு வருது. நல்லது நல்லது சொல்றதை விட பரவாயில்ல, அதெல்லாம் கூட தேவனுக்காக அனுபவிக்கிற பாடுகள் தான். ஆனா முக்கியமான விஷயம் நம்ம இந்த பஸ்கா சமயத்துல புரிஞ்சிருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? சத்தியத்துக்குள்ள வந்து இவ்வளவு காலம் வாழ்ந்துருக்கிறோமே, நம்மளுடைய பியூச்சர் எப்படி இருக்கும்? ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மகிட்ட பணம் பற்ற பணம் நிலைமை எப்படி இருக்கும்? நோ ப்ராப்ளம் பிரதர், எல்லா வித சேவிங்ஸ் இருக்குது எங்ககிட்ட, இருக்கிற மற்ற சில இருப்பு சொத்துக்கள் அதை நாங்க இது பண்ணாலே போதும், நாங்க வாழ்ந்துருவோம் சொல்றோம் இல்லைங்களா? இதெல்லாம் பரவாயில்ல. இப்ப ஒருவேளை தேவன் அந்த பிளஸிங் கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு புது சிருஷ்டி எப்படி இருப்பார் இவைகளுக்கு மத்தியில? எப்பாப்பிரா தீத்து மாதிரி இருக்கணுமா? அப்போஸ்தல் பவுல் அதை அப்ரிசியேட் பண்றாரு, என் கூட இருக்கிற ஊழியர்கள்ல இந்த ஊழியரு எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவர், எனக்கு ஒரு பெரிய மன ஆறுதல் கொடுத்துட்டாரு. ஒரு முதலாம் சபையின் தூதன் எவ்வளவு பெரிய வார்த்தை பேசிட்டாரு ஒரு சகோதரரை பத்தி. அப்ப நம்ம கூட சகோதர சகோதரிகளை உண்மையான புது சிருஷ்டிகளா இருந்தால் நம்மளுடைய எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறிதா இருக்கணும் இந்த பூமிக்குரிய ரீதியில, ஆனா மகிமைக்குரிய ரீதியில அது பெருசா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இயேசு அப்படித்தான் இருந்தாரு. என்னை பின்பற்றுகிற நீங்கள் எல்லாரும் சிதறி போவீங்க சொன்னாரு, இருக்க இடம் இல்லாம நீங்க ஓடிடுவீங்க சொன்னாரு. அதான் சீசர்கள் புரிஞ்சுக்கல. அந்த பஸ்கா அவர் அனுசரிக்கும் போது அவர் பேசின சமாச்சாரங்கள்லாம் அவங்க யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. பிற்காலங்கள்ல தான் காலப்போக்குல பரிசுத்தாவி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் பேசின ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு பளிச்சு பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதே போலதான் சகோதர சகோதரிகளை, நம்மளுடைய எதிர்காலம் கூட எப்படி இருக்கும் பூமியில? தேவன் நம்மளை எந்த குறை இல்லாம ரொம்ப சௌரியமா அந்த பூமியில வச்சிருவாரு சொல்ல முடியுமா? முடியறது இல்ல. ஆனா ஒருவேளை நம்ம எதிர்காலம் ஸ்பாயில் ஆகுது, கேள்விக்குறியாகுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? தவறான வழியில நம்ம போய் எடுத்த சில தீர்மானத்து நிமித்தம் வருதா, இல்ல உண்மையிலேயே தேவனுக்காக நம்ம கொடுத்தது நிமித்தம் தரித்திரதாயிட்டோமா? நினைச்சிட வேண்டாம், கொடுக்க கொடுக்க தேவன் நம்மளை ஆசீர்வச்சிருவார்னு. கொடுக்க கொடுக்க நம்மகிட்ட பணம் குறையத்தான் செய்யும், தேவன் ஆசீர்வதிப்பார்னு நம்ம நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா அது அஞ்ஞானிகளுடைய மனசா போயிடும். அப்ப தேவனுக்காக நம்ம என்ன கொடுத்தோம், என்ன கொடுத்து என்ன பாதிப்பு நம்மகிட்ட வாங்கிட்டோம், சரீரத்துல என்ன பாதிப்பு வாங்கி வச்சிருக்கிறோம், நம்மளுக்கு இருக்கிற சொத்துக்கள் விஷயத்துல என்ன பாதிப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம், ஒருவேளை எதிர்காலத்தை குறித்த பாதிப்பு என்ன, நம்ம பிள்ளைங்களுடைய விஷயங்கள், மற்ற நம்மளை நம்பி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க போறோம்? சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டுல சில வாக்குத்தத்தங்கள் இருக்குது, ஆனா ஒரு கடைசி கால புது சிருஷ்டி அவங்க எப்படி வாழணும்ன்றதற்கும் தேவன் வார்த்தையில வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை தான் புடிச்சிட்டு நம்ம வாழணும். பொதுவான சில வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறத வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட முடியாது. உண்மையிலேயே தேவனுக்கான பாடுகள்ல இப்படிப்பட்ட வாழ்க்கைகள் கூட நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அப்போஸ்தலர் பவுல் மற்றும் சீலா இவங்கெல்லாம் அடி வாங்கினாங்க இல்லைங்களா, அடி வாங்கி வேதனைகளோடு அவங்க கடந்து போனாங்க. அப்ப அந்த அடி வாங்கும் போதெல்லாம் மனசு எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? ஆனா கூட தேவனுக்குள்ள எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஏன் தெரியுங்களா, இந்த விஷயம் வந்து புதுசு கிடையாது. அவர் நம்ம அவரை எப்ப பின்பற்றணும்னு முடிவு எடுத்தோமோ அப்பவே அவர் சொல்லிட்டார், என்னுடைய மாதிரி நான் முன் வச்சிட்டு போயிருக்கிற முன்மாதிரி, அந்த முன்மாதிரியை தான் நீங்க பின்பற்றி வரணும்னு தேவன் சொல்லியிருக்கும் போது, அப்போ அவர் குமாரனுடைய அந்த முன்மாதிரி எப்படிப்பட்ட முன்மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. அவர் வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிச்சு எப்படி முடிஞ்சிச்சு, எப்பேற்பட்ட பரிபூர்ணர் அவரு. ஆனா அவருக்கு கிடைச்ச நிலைமை என்ன? இதுதான் முன்மாதிரின்னும் போது இதுக்கு மேல நம்ம திங்க் பண்ண என்ன இருக்கு? அப்ப உண்மையிலேயே அவர் அடிச்சு விடுகளை பின்பற்றினா நம்ம கூட அந்த பாதை தான் இந்த பூமியில வாழணும். சில விஷயம் படிக்கலாம். கர்த்தர் பேசின வார்த்தைகள் லூக்கா 6 21 வசனத்திலிருந்து படிக்கலாம். 21, 22, 23.
இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறப்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவனாய் இருப்பீர்கள். அந்நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவருடைய பிதாக்களும் பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள்.
ஐஸ்வர்யவான். அப்போ இந்த 23 வசனம் வரை நம்ம பார்க்கும் போது சொல்லிட்டாரு, பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அப்ப இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கர்த்தர் இயேசு இந்த இடத்துல அடையாளமா பேசிட்டு வராரு. 22 வசனத்துல நம்மளுக்கு புரியற மாதிரி அடையாளம் காமிக்கிறாரு, மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை நிந்தித்து. ஜனங்கள் யாரா இருக்கலாம்? நம்மளை பெற்ற தகப்பனா கூட இருக்கலாம், உடன் சகோதரர்களா கூட, அதாவது மாம்ச ரீதியா இருக்கக்கூடிய உடன் சகோதரர்களா கூட இருக்கலாம். ஆனா தேவனை அறியாததுனால, திட்டம் புரியாததுனால அவங்க எல்லாரும் ஜனங்கள் தான் சொல்ல முடியும். அவங்க உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் காலம் வரும். அடுத்த வசனம் படிங்க. அந்நாளில் பாத்தீங்களா, அப்ப இப்படிப்பட்ட வாய்ப்புக்குள்ள நீங்க எல்லாரும் போனோம். அதுதான் கர்த்தர் எப்படி சொல்லிட்டாருன்னா அந்நாளில் சொல்றாரு. அப்படின்னா இது கொஞ்சம் பேருக்கு வரும் கொஞ்சம் பேருக்கு வராது அப்படி அவர் சொல்லல. என்ன சொல்லிட்டாரு? அந்நாளில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் முன்னாடி பேசின விஷயங்கள்லாம் நடக்கும் உங்க வாழ்க்கையில. அப்படி நடக்கிற அந்த நாள்ல நீங்க என்ன ஆயிடக்கூடாது, தலையில கை வச்சு உக்காந்துடக்கூடாது, இப்படி ஆயிடுச்சேன்னு நீங்க உக்காந்துடக்கூடாது. சில ஆரம்ப கட்ட சபைகளுக்கு மத்தியில போய் இந்த கான்சன்ட்ரேஷன் லைஃப் பத்தி சில விஷயம் பேசினா அவங்க ரொம்ப அதிர்ச்சியா ஆன்சர் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, எங்களுக்கு உடன்படிக்கை பண்ணும் போது இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க கொஞ்சம் யோசிச்சிருப்போம். இந்த கடைசி காலத்துல உடன்படிக்கையை பண்ணிட்டு இப்படி ஆச்சரியமான விஷயம் கொடுக்கறவங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனா உடன்படிக்கையும் பண்ணிட்டாங்க. உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம்? தண்ணிக்குள்ள போயிட்டு வந்துட்டாரு. அப்ப நம்ம எல்லாருடைய பார்வையில அவர் ஒரு கான்சன்ட்ரேட்டர், அவர் ஒரு சகோதரர் அப்படி நம்ம பாக்குறோம். பட் இந்த சீரியஸ்னஸ் அவற்றை அவங்க கிட்ட நம்ம பேசணும்னா அவர் சிம்பிளா என்ன கொடுக்குறாருன்னா, இது எனக்கு முன்னாடியே தெரியாது, இப்படிப்பட்ட ஓட்டமா இந்த ஓட்டம், இப்படி கேட்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. சிலர் நம்ம நேர்ல அவங்க சொல்றதே காதல கேட்கும் போது மனசு பக்குன்றது. ஓ, அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை கூட ஏற்படுதா? கண்டிப்பா ஏற்படுது. அப்ப இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது கர்த்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, உண்மையா அவருடைய சீசர்களா இருந்தா அவங்களுக்கு இதுதான் பாதைனா, இதுதான் பாதை. அவர் நாமத்தை நிமித்தம் அந்த பூமியில பாடுகள் வாங்கணும். ஏதாவது ஒரு ஆங்கிலையாவது அவர் வாங்குவார். எல்லாருக்கும் ஒரே ஆங்கிலா இருக்காது. சிலருக்கு லிட்டரலா உடம்புலயே அடி வாங்குவாரு, சிலர் மனசுல அடி வாங்குவாரு, சிலர் பணத்துல அடி வாங்குவாரு, சிலர் எதிர்காலத்துல அடி வாங்குவாரு. அப்படி இந்த இந்த மாதிரி எந்த சூழ்நிலைகளுக்குள்ள போனாலும், ஆனா முக்கியமான கேட்டகரி என்னன்னா, அதெல்லாம் அவர் தன் வாழ்க்கையில அனுபவிக்கும் போது அவர் மனசு எப்படி இருக்கணும்னா, சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படணும் அப்படின்னா, என்னைக்குமே எதிர்பார்த்த ஒண்ணு ஒருத்தர் வாழ்க்கையில நடக்கும் போது அது அவருக்கு அதிர்ச்சி கொடுக்கா, அது அவருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கா இல்லைங்களா? எதிர்பார்த்திருந்தாரு இது வரணும், அதே போல வந்து அது போலதான். இப்ப ஒருத்தர் நல்ல ஒருத்தர் எக்ஸாம் எழுதிட்டு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரு, அதே போல அவர் எதிர்பார்த்தபடி ரிசல்ட் வந்துச்சா அவருக்கு எப்படி இருக்கும்? அதே போலதான். கர்த்தருக்கான பாதிப்பு வாங்கிட்டா, கர்த்தருக்கான பாடுகளை துன்பங்களை வாழ்க்கையில வாங்கிட்டா அதிர்ச்சி ஆகக்கூடாது. இது எதிர்பார்த்தது, இதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் கர்த்தர் இயேசு இந்த வார்த்தைகள்லாம் அவர் சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து வந்தக்கூடிய அப்போஸ்தலர்கள் கூட என்ன பேசிட்டாங்கன்னா, 1 பேதுரு 4 13 வசனத்துல எடுத்து படிக்கலாம். பாசிங்களா, அப்போஸ்தலர்கள் அதையே தான் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு மகிமையான ஃபியூச்சர் இருக்குது பூமியில இல்ல ராஜ்யத்துல. அந்த ஃபியூச்சருக்குள்ள நீங்க போகணும்னா நீங்க என்ன அனுபவிக்க வேண்டியது இருக்கு இந்த வாழ்க்கையில? அதுதான் கர்த்தர் சொன்னார்ல, இந்த பாத்திரத்துல. அப்ப இந்த பாத்திரத்துல நீங்க பானம் பண்ணணும், இந்த கர்த்தருடைய நாமத்தினிமித்தம் இந்த பூமியில நீங்க பாடம் அனுபவிக்கணும். இப்படி நீங்க அனுபவிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னா, ஒரு மகிழ்ச்சியோட நீங்க அதை செய்யும் போது உங்களுக்கு ஒரு மகிமையின் வாய்ப்பே தேவன் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் அடுத்த வசனம், இங்க நல்லா ஒரு அட்ரஸ் பண்றாரு நம்மளுக்கு. நீங்க நிந்திக்கப்படுவதற்கான காரணம் என்னவா மாத்திரம் இருக்கணும்? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், உங்களுக்கு இருக்கிற வாய் பிரச்சனைகள் நிமித்தம், உங்களுக்கு இருக்கிற பொல்லாத குணத்தின் நிமித்தம் கூட நீங்க நிந்திக்கப்படுவீங்க. நானும் நிந்திக்கப்படுவேன். அந்த நிந்திப்பு நிமித்தம் தேவன் நம்மளுக்கு பலன் கொடுக்கறது இல்ல, மாறாக அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவர் திருக்குமாரனுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டீங்க. அதெல்லாம் என்ன பொருள்? நாமத்தின் நிமித்தம்னா அந்த கிறிஸ்து அவர் தலையா இருக்கிறாரு, நம்ம சரீர அவயங்களா இருக்கிறோம். பஸ்கா விஷயத்த மைண்ட்ல வைங்க, சொன்னார் இல்லைங்களா, நான் பிற்கிற அப்பம் ஒரே அப்பமா இருக்கிறது அல்லவா? அந்த அப்பத்துல கை வைக்கும் போது யார்தான் நினைக்கிறோம்? எங்களுக்கு முன்னோடியா இருக்கிற கர்த்தர் இயேசு கை வைக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அது நிமித்தம் நம்ம வாங்குற பாடுகளுக்கெல்லாம் காரணம் யாரா தான் இருக்கிறார்னா, அவர் காமிச்சிட்டு போன பாதையில இவர் போறாரு. அதுதான் சொல்றாரு, அவர் நாமத்து நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், அந்த மகிமையான சபை வாய்ப்புக்கு போவது நிமித்தம், அந்த வாய்ப்புக்கு போறவங்க இந்த பூமியில எப்படி வாழணும்னு தேவன் பேசியிருக்கிறாரு. அந்த வார்த்தை நிமித்தம் ஒருத்தர் பாடு வாங்கிட்டா, துன்பம் வாங்கிட்டா, அது நிமித்தம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா பாக்கியவான்கள் நினைச்சுக்கோங்க. ஏனென்றால் படிங்க, பாருங்க இது இதுக்கு சூப்பரான விளக்கம். எப்படின்னா ஒருத்தருக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்குதுனால அவருக்கு அடையாளம் என்னன்னா, அவர் துன்பப்படுவாரு, அவர் பாதிப்பு வாங்குவாரு. ஏனென்றால் உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்தாவி இருக்குது. அப்ப பரிசுத்தாவி இருந்தா என்ன அடையாளம்? நிறைய அடையாளம் இருக்குது புது சிருஷ்டிக்கு. அதுல ஒரு அடையாளம் என்னன்னா, அவர் கர்த்தருக்காக பாதிக்கப்படுவார், தேவனுடைய நாமத்துக்காக அவர் துன்பப்படுவார். துன்பப்பட்டது மட்டும் இல்ல, அந்த துன்பத்துல மகிழ்ச்சியா இருப்பார். துன்பத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் உட்கார்ந்தார்னா அங்க பரிசுத்தாவியில குறைவு இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இவர் அருமையா அப்போஸ்தலர் பேதுரு பேசிட்டாரு, ஏனென்றால் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள அவர் தங்கி இருக்குது சொல்லிட்டாரு. அடுத்தது பாத்தீங்களா, நீங்க தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்களா இருக்கிறதுனால உங்களை நிந்திக்கிற துன்பப்படுத்துகிறவங்க நிமித்தம் அவங்க உங்களை நிந்திக்கல. யார் நிந்திக்கிறாங்க? தேவனுடைய ஆவியை நிந்திக்கிறாங்க, தூசிக்கப்படுறாரு. அடுத்தது ஆமா, உங்களாலே மகிமைப்படுகிறார். நம்ம நடந்துக்கிற நடத்தை துன்பத்துக்கு மத்தியில என்னைக்குமே ஒரு புது சிருஷ்டிக்கும் புது சிருஷ்டி அல்லாதவங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும். குடும்பத்துல பிரச்சனைகள் வருதுன்னா நம்ம குடும்பத்திலேயே தேவனை அறியாதவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? தேவனை அறிஞ்சு நம்ம எப்படி நடந்துக்கிறோம் தேவன் பார்ப்பாரு. அதுதான் சொல்றாரு, அவங்க நிமித்தம் துக்கப்படுறாரு, உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுறாரு. அப்ப தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பாடுகள் துன்பங்கள். எப்படி கர்த்தர் இயேசு சொன்னாரு, இந்த பாத்திரம் தேவன் நீங்க எனக்கு வச்சிருக்கிற பாதையா இருந்தா இதனை விட்டு நீங்க எடுக்காதீங்க, நான் தாராளமா பானம் பண்றேன். ஏன்? உங்கள் சித்தமா இருந்தா, அந்த உங்கள் சித்தம்ன்ற வார்த்தைக்கு என்ன காரியம்னா, இது உங்களுக்கு பிரியமா இருந்தா, உங்களுக்கு ஏற்றதா இருந்தா, அப்பாவுக்கு இஷ்டம்னா என்ன பண்றேன் இதுல நான் கடந்து போறேன். அதே போலதான் நம்ம கூட யோசிக்கணும், தேவனுக்கு மகிமை கொடுக்கக்கூடிய வண்ணமா நம்ம வாழ்க்கையில பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தா அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாய்ப்பு, தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அதைத்தான் பேசிட்டாரு, உங்களாலே அவர் மகிமைப்படுகிறார் சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் வசனம் 16, ஆமா இந்த இடத்துல கடைசியில ஓபனாவே பேசுறாரு, கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம் பாடுபட்டார், கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கை வாழ்வது நிமித்தம் பாடுபட்டால் அவன் அதை நினைச்சு வெக்கப்பட வேண்டாம். இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு மத்தியில இல்ல நம்ம வாழ்ற சமுதாயத்துக்கு மத்தியில நம்ம இப்படிப்பட்டவங்கள ஆயிட்டோமே, அதுதான் வெக்கம் தரும். இந்த வெக்கம் நீங்க படாதீங்க, மாறாக நீங்க என்ன பண்ணுங்கன்னா தேவனை மகிமைப்படுத்துங்க. மனுஷர்களை மகிமைப்படுத்துறது, மனுஷர்களுக்கு இணையா போட்டி போட்டு வாழ்றது நிமித்தம் நம்மளுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது இல்ல, மாறாக தேவனை மகிமைப்படுத்துறது நிமித்தமே நம்மளுக்கு ராஜ்யம் கிடைக்கும். அதனால இதை நினைச்சு நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம் சொல்றாரு. அப்ப உண்மையிலேயே சகோதர சகோதரிகளை இந்த விஷயங்கள் தான் எதுவா இருக்குதுன்னா தேவனுக்காக அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அல்லது நோவுகளா இருக்கு. இதை பத்தி நிறைய வசனம் இருக்கு, பட் இந்த ரெண்டாவது சஃபரிங் தான் ஒவ்வொருத்தரும் பஸ்கா சமயத்துல நினைவு கூறக்கூடிய முக்கியமான வார்த்தை. பஸ்கா சமயத்துல பிரிப்பரேஷன் அவசியம், ஆனா நினைச்சிட வேண்டாம் இந்த காலத்துல மாத்திரம்தான் நம்ம வந்து தகுதியாகி உள்ள போக முடியும் நினைச்சிட வேண்டாம். ஏன்னா பிரிப்பரேஷன் அர்த்தம் என்ன குறிக்குது அப்படின்னா, சகோதரர் அசருடைய வெளிச்சத்தின்படி பஸ் ஸ்டாப்ல அனுசரிக்க போறவரு எப்படி நினைச்சு பார்க்கணும், நான் தகுதியா தகுதி இல்லையான்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை புதிய உடன்படிக்கை பண்ண சகோதரரா சகோதரியா இருந்தார்னா, என்னைக்கு உடன்படிக்கை பண்ணாரோ அன்னையில இருந்து ஏப்ரல் 5 வரையா அவர் நினைச்சுப்பாங்க. ஒருவேளை ரொம்ப காலம் ஆச்சு உடன்படிக்கை பண்ணவரா இருந்தா அப்படின்னா அவர் எப்ப நினைச்சு பார்க்கணும், ரொம்ப காலம் ஆச்சு உடன்படிக்கை பண்ணவரா இருந்தா எப்ப நினைச்சு பார்க்கணும், அந்த டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்ப சிஸ்டர் சொல்றாங்க, ஆனா நம்மளுக்கு சரியான பதில் அதுக்கு என்னவா இருக்குதுன்னா, போன வருஷம் அனுசரிச்சா இல்லைங்களா பஸ்கா? ஏன்னா அந்த பஸ்கால என்ன நடந்திருக்குதுன்னா, சில புதுப்பித்தல் நடந்திருக்கு. உண்மையான நிலைமையில போய் நின்னோம்னா நம்மகிட்ட நிறைய பலவீனங்கள் குறைகள் இருக்கும், அவன் என்ன பண்ணுவோம், அறிக்கைட்டு புதிய பலன் வாங்கி கிருபைகள் வாங்கி கடந்து போறோம் இல்லைங்களா. அப்ப லாஸ்ட் இயர் பஸ்கா அன்னையில இருந்து வரக்கூடிய பஸ்கா அன்னைக்கு வரைக்கும் நம்ம இடைப்பட்ட காலம் வாழ்ந்தோமா, அல்லது உண்மையிலேயே கர்த்தருடைய பாடுகள் அந்த அப்பத்துல கை வைக்க போறோமே அந்த உணர்வு நம்மளுக்கு இருந்துச்சா? இது கர்த்தர் இயேசுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தேவன்கிட்ட போய் கேட்டாரு, ஓகேவா சாகலாமா, செத்தா உங்களுடைய திட்டம் நிறைவேறுமா, இல்ல இன்னும் ஏதாவது நான் குறை வச்சிட்டேனா, தேவன் நீங்க எனக்கு சொல்லுங்க, எனக்கு பயம் இருக்குது, இந்த அனுபவத்துக்குள்ள போயிட்டா நெக்ஸ்ட் என்ன ஆகும், எனக்கு பயம் இருக்குது. கதற்ற அதுதான் நம்ம பாக்குறோம் எபிரேயர், அவர் பயத்து நிமித்தம் வேண்டிக் கொண்டு, பய பக்தி நிமித்தம் வரக்கூடாது, பயத்து நிமித்தம் அந்த ஒரு பெரிய கலக்கத்தோட தேவன் கிட்ட அவர் ஜெபம் நேரெடுக்கிறார். எவ்வளவு பெரிய உணர்வு இருந்திருக்கு நம்ம ரட்சகருக்கு. சகோதர சகோதரிகளே, அப்ப நம்மளுடைய நிலைமை யோசிப்பார். ஒருவேளை இந்த பஸ்காவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பஸ்கா வரையில எத்தனை பேர் நம்மளுக்குள்ள ஜீவன் இருக்கும் கேரண்டி கொடுக்க முடியும், முடியாது. தேவன் என்ன சுத்தம் வச்சிருக்காரு தெரியல. அப்படி எல்லாம் இருக்கும் போது அந்த கடந்த பஸ்கால இருந்து வரக்கூடிய பஸ்கா வரையில நம்ம வாழ்க்கை தரம் என்ன, ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, தனிப்பட்ட ஓட்டத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது, சபை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்மளுடைய பங்களிப்பு என்ன, அதே போல பொதுவான தேவனுக்கான வேலைகள் விஷயத்துல நம்மளுடைய பங்களிப்பு என்ன. இதுதான் நினைச்சிடக்கூடாது. அந்த அப்பத்துல கை வைக்கிறது, பாடுகள், கசப்புகள், சில வசனத்துக்கு வெளிச்சங்கள் கிடைக்கும் போது, சில சகோதரர்கள் ரொம்ப அழகா அதை பேசும் போது நம்மளுக்கு நல்ல உள்ளம் நிரம்புன மாதிரி இருக்கும். டே குத்தப்பட்டவங்களா ஜபத்துல இருப்போம், ரொம்ப மகிழ்ச்சியாயிருப்போம். ஆனா உண்மையான ரிசல்ட் என்ன, அப்படிப்பட்ட தேவ வார்த்தை நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்குது, அந்த ரீதியில நம்ம ஒரு க்வெஸ்சன் எழுப்பினா சகோதர சகோதரிகளை, அதுதான் நம்மளுடைய தேவன் கேட்கிறாரு. கடந்த பஸ்கால வந்து என்கிட்ட சரண்டர் ஆனீங்க, நெக்ஸ்ட் ஒரு பஸ்கா வரப்போது, இந்த ஒன் இயர் காலப்பகுதி எப்படி இருந்துச்சு உங்க லைஃப், 11 மாசம் எனக்கு என்னன்னு வாழ்ந்துட்டு 12வது மாசத்துல மாத்திரம் உட்காந்து கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தினுடைய வசன பகுதிகள், அதுக்குரிய சில ஆவிக்குரிய கூட்டங்கள் இப்படி எல்லாம் வச்சது நிமித்தம் ஒருத்தர் பிரிப்பரேஷன் பண்ணிட முடியுமா? அதுக்குதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, உங்களில் அநேகர் நீங்க பலவீனர் ஆயிட்டீங்க, நீங்க வியாதியஸ்தர் ஆயிட்டீங்க. ஏன், கர்த்தருடைய பாத்திரத்தை பற்றிய மகத்துவம் உங்களுக்கு புரியல, இது எப்பேற்பட்ட வாய்ப்புல உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுது இல்ல, கொரிந்து சபைக்கு சொன்னாரு. அந்த விஷயத்தைதான் இப்ப நம்மளும் நினைச்சு பார்க்க போறோம். அப்ப உண்மையிலேயே தேவனுக்கான பாடுகள் பட்டா கூட அது நம்மளை ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமா? பஸ்கால தேவ கிருபையினால ரொம்ப நன்றியோடு கூட இனிமேலும் இன்னும் நான் வாழணும் தேவனுக்காக அந்த மனப்பான்மையோட கூட அந்த கர்த்தருடைய பந்தியில பங்கெடுப்பதற்கு நம்மளை வழி நடத்தும். எனவே இந்த செகண்ட் கிளாஸ் சஃபரிங் கூட ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில ஆச்சரியம் இல்ல, அவசியம். இந்த இரண்டாவது நிலை, இந்த இரண்டாவது சஃபரிங் ஒவ்வொரு புது சிருஷ்டியிலும் தங்கள் வாழ்க்கையில வாங்க வேண்டிய அவசியம். ஆனா இந்த அவசியத்துக்குள்ள அநேக நேரத்துல சகோதர சகோதரிகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த பாடுகளை சிலர் மனுஷனுடைய கண் பார்வைக்கு முன்னாடி காமிக்கணும்னு முயற்சி எடுப்பாங்க. கண் பார்வைக்கு முன்னாடி என்ன அர்த்தம், சில சகோதர சகோதரிகள் தேவனுக்காக பாட அனுபவிப்பாங்க, ஆனா அந்த பாடுகளை அவ்வளவு சீக்கிரம் வெளியில தெரியாது. வெளியில தெரியாத போது எப்படி இருக்கும்னா, ஓ அவரு பிரதர் பாடுபடுறாரு, அது நம்ம எல்லாரும் பாக்குறோம், சபையை அவரை கவனிச்சு பாக்குது, அவர் படுற கஷ்டத்தை. பட் நம்மளுடைய பாடுகள் வெளியில தெரியறது இல்லையே. சில ரகசியமா தேவனுக்கான சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த ரகசிய வேலைகளுக்கு குடும்பத்துல எதிர்ப்பு இருக்குது, தனிப்பட்ட சரீரத்துல அந்த ரகசிய தேவனுக்கான வேலை செய்யறது நிமித்தம் பாதிப்புகள் ஏற்படுது. சொல்றோம் நீங்க ஒரிஜினலா சொல்ல போனா, இப்போ நான் அநேக சத்தியம் பேசுற சகோதரர்கள் வராங்கன்னா வரக்கூடியது சகோதரர்களா தான் இருப்பாங்க, ஆனா அந்த வரக்கூடிய சகோதரர்களுக்கு பின்னணியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதை நினைச்சு பார்க்கணும். எவ்வளவு பேர் அந்த சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட குடும்பம் இருப்பாங்க, அந்த சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட சபை இருப்பாங்க இல்லீங்களா, இவங்களுக்கெல்லாம் ஒரு விதத்துல பாதிப்பு இருக்கும். இவங்க இந்த மாதிரி செய்யற தேவனுடைய வேலை நிமித்தம் பாதிப்பு இருக்கும். அப்ப அந்த பாதிப்பு வாங்குறவங்க கூட எதுக்கான பாதிப்பு வாங்குறாங்கன்னா, தேவனுக்கான பாதிப்பு தான் வாங்குறாங்க. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்ப இந்த ஆங்கிள் திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, மனுஷர் பார்வையில தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, நம்மளுக்குள்ள கொடுத்திருக்கிற இருதயத்துல பரிசுத்த ஆவியில நம்ம வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கிற கஷ்டங்களும் எதிர்காலத்தை பற்றிய கேள்விக்குறிகளும் உண்மையிலேயே கர்த்தருக்கான காரியத்தை நிமித்தம் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த கிளியர் உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதுதான் தேவன் பார்க்கிறாரு. அதை பத்தி தான் அப்போஸ்தல் பவுல் பிரமாதமான ஒரு வார்த்தை பேசினாரு, எபிரேயர் 6:10.
ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம் பேசிட்டாரு. நீங்கள் அவருடைய நாமத்துக்காக காண்பித்த பிரயாசம், அது அந்த பிரயாசத்துக்குள்ள என்ன வச்சுட்டீங்க, அன்பு வச்சுட்டீங்க. அந்த அன்புள்ள பிரயாசத்தை தேவன் மறக்க மாட்டாரு, அதெல்லாம் கவனிக்கிறாரு. அதனாலதான் நம்ம ரட்சகர் நியாயப்படி அந்த ஒரு சரிநிகர் சமானமா தந்து ஜீவனை கொடுத்தாலும் அவருக்குள் வச்சிருந்த சில அனுபவங்களை அவர் கடந்து போகும்போது நம்ம ரட்சகருக்கு என்னவே கொடுத்துட்டார்னா அழியாமை கொடுத்து தூக்கி வச்சாரு. அதே போலத்தான் சகோதர சகோதரிகளை, கர்த்தர் நாமத்துக்காக இந்த பூமியில நம்ம வாங்குற பாடுகள், தலை குனிவுகள், வெக்கங்கள், அவமானங்கள் இதெல்லாம் தேவன் கவனிச்சுட்டே வராரு. தேவன் கவனிக்கிறான்றதுக்காக செய்ய வேண்டாம், வேதம் அப்படித்தான் நம்மளுக்கு வச்சிருக்க அந்த பாதை, அதை புரிஞ்சிட்டு அன்புல நம்ம செஞ்சோம் சொன்னா நம்ம கிரியைகளையும் நம்ம பிரயாசங்களையும் ஒரு பரிசுத்தவான்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணா கூட அதை கூட தேவன் என்ன பண்ண மாட்டாரு, மறந்துட மாட்டாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லைங்களா, அந்த மறந்துட மாட்டார்ன்ற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தேவன். இதெல்லாம் நான் எதுக்கு இவ்வளவு தூரம் உங்க மத்தியில சொல்றோம்னா, தேர்ட் கிளாஸ் சஃபரிங்களை கண்டுபிடிப்போம், இதனுடைய ஆழங்கள்லாம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அப்ப இதை நம்ம கவனிக்கும் போது உண்மையிலேயே இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம மனுஷர்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவங்களா உண்மையானவங்களா நம்ம ஒவ்வொருத்தரும் வாழணும். அப்படி வாழ்ந்தா ரெவலேஷன் 20:6 சொல்றபடி அந்த ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன்ல நமக்கு தேவன் வாய்ப்பு கொடுப்பாரு, அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவங்களா அவங்க மாறுவாங்க. இந்த பூமியில தேவனுக்காக பாடுபட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வியாதிப்பட்டு தரித்திரப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு வாழ்ந்து யார் யார் இந்த பூமியில மறிக்கிறாங்களோ, அப்ப என்ன பொருள்னா சாகுற வரையில் நம்ம அதை வாங்கணும், உயிர் போற வரையில் அந்த பாதிப்பு வாங்கணும். பெயர் கிறிஸ்தவங்க போல நினைச்சிடக்கூடாது, கடைசி நேரத்துல வந்து தேவன் எல்லாருக்கு முன்னாடி என்னை தூக்கி மகிமைப்படுத்தி நிறுத்திடுவாரு, நான் மாம்சத்துல எந்திரிச்சு நிப்பேன் நினைச்சிட முடியாது. மாறாக மறிக்கிற வரையிலே வாழணும். ஏன்னா கர்த்தர் அப்படித்தான் அடையாளம் காமிச்சார், ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் அடையாளம் காமிச்சாங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அதான் அடையாளம் காமிச்சிருக்காங்க. அதே போல நம்ம ஒரு மகிமையான ஒரு உயிர்த்தெழுதலுக்கு போகணும்னா இப்படிப்பட்ட பாடுகளின் மரணம் வாங்கி நம்ம சாகணும். கர்த்தரை போல நம்மளை சிலுவையில அடிச்சிருவாங்க சொல்ல முடியாது, மாறாக நம்மளுக்கு நியமிச்சிருக்கிற அந்த பாடுகள்ல அதுதான் நம்ம ஹார்ட்ல தேவன் உணர்த்துவார் இந்த இந்த பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கிறது சரி, அதை புரிஞ்சிட்டு அதை நம்ம சந்தோஷத்தோட ஓடும் போது மகிமைக்கு பங்காளிகளாக தேவன் நம்மளை மாத்துவார் கண்டுபிடிக்கிறோம். எனவே இரண்டாவது காரணம் கண்டுபிடிச்சிட்டோம், தேவனுடைய நாம திரும்பித்தான் வரக்கூடிய துன்பங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இயற்கையிலே வரக்கூடிய துன்பங்கள், வியாதி, வறுமை, சில கஷ்டங்கள் பார்த்தோம். இரண்டாவது தேவனுக்கு தேவனுடைய நாம திரும்பித்தான் வரக்கூடிய நோய்கள். இப்ப மூணாவது விஷயத்துக்குள்ள வந்துடலாம், ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில மூன்றாவது வலி அல்லது காரணம் என்ன துன்பம் வருவதற்கு. இப்படி கூட புது சிருஷ்டிக்கு துன்பம் வரும், இந்த துன்பத்தை எப்படி பார்க்கணும், எப்படி கடந்து போகணும், ஒரு புது சிருஷ்டி வசனம் எடுத்து படிக்கலாம். எபிரேயர் 12:5-7.
அன்றே என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூடுகிறாரோ அவர் அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள்.
அப்போ இந்த வசன பகுதிகள்ல அப்போஸ்தல் பவுல் சிச்சை பத்தி அவர் பேசுறாரு. அப்போ சிச்சை பத்தி பேசும்போது அவர் என்னென்ன வார்த்தைகள் சொல்றாரு அப்படின்னா, வசனம் நீங்க 6 மறுபடியும் படிங்க.
கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து.
வசனம் 7,
நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார்.
எஸ். வசனம் 9,
அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்றிக்கும் போது.
போதும், அப்ப இந்த வசன போதிகள் தான் பாக்குறோம். சிச்சை என்ற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. சிச்சை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் போது இந்த சிச்சை கூட ஒருத்தருக்கு என்னதான் கொடுக்கும் அப்படின்னா, சரீரத்துல அல்லது மனசுல கஷ்டங்களையும் பாதிப்புகளையும் வேதனைகளையும் தான் கொடுக்கும். இதுக்கு உதாரணம் எப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப தெளிவா சொன்னார். அதுக்கு தான் உங்களுக்கு நம்ம வசனம் 9 நம்ம படிக்க சொன்னோம். தகப்பன், நம்மளுடைய சரீரத்தின் தகப்பன் நம்மை சிச்சிக்கும் போது. சரீரத்தின் தகப்பன் எப்படி சிச்சிக்கிறாங்க? தப்பு செய்யும் போது என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க. அடிக்கும் போது வலிக்குமா? கண்டிப்பா வலிக்கும். வலிக்கிற மாதிரி அவர் அடிச்சா தான் அதுக்கு பேர் சிச்சை இல்லைங்களா? அதே போலதான் யாரு கூட செய்யறானா, நம்மளுடைய தேவன் கூட. நம்ம அவருடைய பிள்ளைங்களா இருந்தா நம்ம என்ன பண்றாரா? அடிக்கிறார். அந்த அடிக்கு பேர் தான் என்னன்னா சிச்சை. அந்த அடி வேதனை கொடுக்குமா? வேதனை கொடுக்கும். வேதனை கொடுக்கலன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது? சிச்சை கிடையாது. இதுக்கு சகோதரர் ரசல் 2008 பேசும்போது, கர்த்தர் இயேசுவை தவிர இந்த 1,44,000 எல்லாருக்குமே இது அவசியம் சொல்றாங்க. இந்த சிச்சையை வாங்காம எவரோடும் புது சிருஷ்டி அவங்க ஆகுறது இல்ல. எல்லாருக்கும் அவசியம். சிலர் கொஞ்சம் அதிக வாங்குவாங்க, சிலர் கொஞ்சம் கம்மியாவாங்க. ஆனா புரிய வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, சிச்சை தேவன் யாருக்கு கொடுக்கிறாரு? நேசிக்கிற புத்திரனுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த நேசிக்கிற புத்திரன் என்ன செய்யும் போது சிச்சை கொடுக்கிறாரு? தப்பு செய்யும் போது கொடுக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நேசிக்கிற புத்திரன் ஏன் அவருடைய ஒரே பேரான குமாரனுக்கு சிச்சை கொடுக்கல? அவர் தப்பு செய்யல, எந்த பாவம் செய்யல, தேவ சித்தம் என்ன, அது நூல் புடிச்ச மாதிரி புடிச்சிட்டு அதுலயே போயிட்டாரு. எனவே அவருக்கு அது இல்ல. ஒன்லி நம்ம ஜீசஸ் மாத்திரம். அவரை தவிர்த்து மத்த எல்லாருமே நம்ம என்னத்தான் செய்வோம்னா, தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரா? மொத விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன நடக்குது? அப்படி தேவன் யார் மேல அன்பு வச்சிருக்கிறாரோ, அவங்க தப்பு பண்ண என்ன பண்ணுவார்? எப்படியோ போன விட மாட்டார். அப்படி விட்டார்னா என்ன நடக்கும்னா, சகோதர சகோதரிகளே, இந்த 1,44,000 ஒருத்தர் கூட போக முடியாது மேல. கர்த்தர் இயேசு மாத்திரம் தான் இருப்பாரு. அப்ப இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கும் போது, உண்மையிலேயே தேவன் கூட சில நேரம் நம்மளை அடிக்கிறார். அவற்றிருந்து கூட சில நேரம் நம்ம துன்பங்கள் வாங்குறோம், நோவுகள் வாங்குறோம். சகோதர சகோதரிகளே, ஏன் தெரியுங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தமே ரெண்டு பெரும் விஷயங்கள். இது ரெண்டு பெரும் விஷயங்கள் நம்மளுக்கு வந்தா கூட அதுக்கு மேல தேவனுடைய ஒரு ஆளுகை இருக்குது. சரீர பிரகாரமான வியாதி வந்தாலும் அவர் வச்சிருக்கிறாரு. சாத்தானே வந்து பாதிப்பு கொடுத்தா கூட அவர் அனுமதி இல்லாம நம்மகிட்ட வர முடியாது இல்லீங்களா? அதே போல தேவனுக்காக அனுபவிக்கிற பாடுகள் அவர் வச்சிருக்கிறாரு. இந்த அளவு என்னுடைய பிள்ளைகளை நீ பண்ணிக்கோ, இந்த அளவு அவங்க கடந்து போவாங்க சொல்லி அவர் குமாரனுக்குள்ள அவங்களை தெரிஞ்செடுத்ததுனால வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த தேர்ட் கிளாஸ் சஃபரிங் மாத்திரம் எப்படி இருக்குதுன்னா, தேவனே நேரடியா டிசைட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் அதை அனுமதிக்கிறார். அனுமதிக்கிறார் சொல்றதை விட அவரே செய்யறார். அந்த கஷ்டத்தை அந்த துன்பத்தை தேவனே நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றாரு. அப்படித்தான் சொல்லணும். எதுக்காக கொண்டு வர்றாரு அப்படின்னா, தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ, சிச்சையை நீங்கள் வாங்குகிறவர்களா இருந்தால். அப்படி சொல்லல, அவர் என்ன சொல்லிட்டார், சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகிக்கிறவர்களா இருந்தால் அனுபவிக்கிறவங்க. அனுபவிக்கிறதுல என்ன அர்த்தம்? இன்னைக்கு உலகமே தீமையின் அனுபவம் வாங்கிட்டு இருக்கு. அனுபவம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி தேவன் உடனே அவங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுத்துறாரா? 6,000 முடிஞ்சு கர்த்தருடைய ராஜ்யம் பிரசித்தமாகும் போது அவங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? மறுபடியும் ரிசரக்ஷன் கொடுக்கிறார். ரிசர்வேஷன் கொடுத்து என்ன என்ன எதிர்பார்க்கிறார்? 100 அவங்க கிட்ட முன்னாடி அனுபவம் வாங்கினேல நீ 6,000, அந்த அனுபவத்தை கரெக்டா புரிஞ்சிட்டு 100 ஒழுங்கா வாழ். 100 வாழ்ந்தேன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? கண்டினியூவா நீ வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். ஆனா உனக்கு கொடுத்த அனுபவத்தின்படி இந்த 100 நீ தப்பு பண்ணேனா உனக்கு என்னதான் கிடைக்கும்? இனிமேல் உனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லாம போயிடும். பாத்தீங்களா தேவனுடைய மெத்தடு? அப்ப நம்மளுக்கு கூட சிக்ஷையை கொடுக்கிறாரு. சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால், அனுபவிக்கிறவர்களா இருந்தால் ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் என்னன்னா, அப்பா எதுக்காக அந்த சிச்சையை நம்மளுக்கு கொடுத்தாரு? அதுதான் கம்பாரிசன் அப்போஸ்தல் பவுல் ரொம்ப தெளிவா கொடுத்துட்டார். தேவ ஆவியில தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ. சிச்சிக்கும் போது பிள்ளைங்க என்ன பண்ணணும்? எதுக்கு நம்மள அப்பா அடிக்கிறாரு? கண்டுபிடிக்கிறாங்களா இல்லீங்களா? இந்த மாதிரி இந்த நேரத்தை நான் படிக்கலனா எங்க அப்பா வந்து என்னை அடிப்பாரு. இந்த மாதிரி நான் பணத்தை அப்பாவுக்கு தெரியாம நான் களவாண்டா அப்பாட்ட என்ன கிடைக்கும் எனக்கு? அடி கிடைக்கும். எதுக்குப்பா உடம்புலாம் வீங்கி இருக்குது, இந்த மாதிரி நீ அழுதுட்டு வரனா? எங்க அப்பா அடிச்சிட்டாரு. எதுக்காக அடிச்சாரு தெரியலன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்பா அடிச்சதே உனக்கு தெரியலையா? அப்ப நீ அவட்ட கேட்கலையா எதுக்குப்பா என்னை அடிச்சீங்க? கேட்கலையா? பாத்தீங்களா, அது ஒரு சரியான ஃபேமிலியா இருக்காது. அப்போ பிள்ளைங்க கரெக்டா சொல்லுவோம்னா, இது பண்ணு என்ன எங்க அப்பா இப்படி அடிச்சாரு. சரி, அப்ப அடிச்சதனுடைய நோக்கம் என்ன? உங்க அப்பா குடும்பக்காரரா கொலைகாரரானா இல்ல, எதுக்கு அடிச்சாரு? ஒருவேளை அந்த பிள்ளைக்கு அப்ப புரியலனாலும் பிற்காலத்துல வளர்ந்து பெரியாளாகும் போது என்ன சொல்லுவாரு? எங்க அப்பா என்னை அன்னைக்கு மட்டும் கண்டிச்சு வளர்க்கலைனா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? நம்ம கூட சில நண்பர்கள் பார்த்திருக்கிறோம் உலகத்துல, அவங்களாம் பாவம் பண்ணிட்டு வாலிபத்துல தவறுகள் பண்ணிட்டு நிறைய பாதிப்பு வாங்கிட்டு அவங்க அப்பாட்ட போய் என்ன கேட்பார்னா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா நீ என்னை அடிச்சு கொண்டு போய் விட்டுருக்கலாம். விட்டுருந்தேனா நான் வந்து படிச்சிருப்பேன், நான் தான் ஒன்னும் விவரம் தெரியாத நேரத்துல அப்படி இருந்தேன், நான் பிடிவாதம் பிடிச்சேன்றதுக்காக என் இஷ்டத்துக்கு விட்டு இப்ப படிக்காம நான் வாழ்க்கையில கஷ்டப்படுறேன். நிறைய பேர் சொல்றான் இப்ப வயசும் தாண்டி போச்சு, இனிமேல் நான் என்ன பண்றது? கேள்வி கேட்கிறாங்க இல்லைங்களா? அது போல நம்ம தேவன் நம்மளை விடுறது இல்ல. அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிற தகப்பன், நம்ம மேல கை வைக்கிறாரு, நம்ம மேல சில பாதிப்புகள் அவர் கொண்டு வராரு. எதுக்கு அப்படின்னா, நம்மளை நேர்வழிப்படுத்துவதற்காக. அப்ப இந்த விஷயம் ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில எப்படி நடக்கும் அப்படின்னா, முதல் ரெண்டு சஃபரிங் நினைச்சு பாத்துக்கணும். அதனாலதான் ரசல் பேசிருக்கிறத நம்மளுக்கு புரியுற மாதிரி ஆர்டர் நம்ம வகுத்தோம். நம்மளுக்கு புரியுற மாதிரி வகுக்கும் போது நமக்கு தெரியும் இல்லைங்களா, இயற்கையாவே நமக்குள்ள இருக்கிற வியாதி நமக்கு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த பகுதியில் தமிழ்நாட்டில் வாழும் போது இருக்கிற கிளைமேட்டுக்குன்னே சில வியாதிகள் வரும், அந்த வியாதி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? அதே போல தேவனுக்கான வியாதிகள், தேவனுக்கான துன்பங்கள் கஷ்டங்கள், அதுவும் என்ன பண்ண முடியும்? நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் கண்டுபிடிச்ச நம்ம தேவன் நம்மளை சிச்சிக்கிறாரு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இந்த ரெண்டை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க மூணாவது விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அந்த விஷயத்துல என்ன இருக்காதுன்னா, ரெகுலரா நம்ம கிட்ட இருந்துச்சு அந்த விஷயம் இருக்காது. ரெண்டாவது, அது நிமித்தம் தேவனுடைய நாமத்துக்கு எந்த மகிமையும் போய் சேராது. இந்த ரெண்டு காரியங்கள் நடக்கிறதுனால இந்த மூணாவது விஷயம் உன்னிப்பா கவனிக்கணும். அதுதான் நம்மளுடைய சகோதரர் சொல்லும் போது, சிச்சை வரும்போது அதை அனுபவிக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த நிலை என்னன்னு புரியும். அப்பா அட்டிக்காத வரையில பிள்ளைக்கு தெரியாது தான் செஞ்சது தப்புன்னு. அட்டி எப்ப கொடுக்கிறாரோ அதுக்கு முன்னாடி வரை அவங்களுக்கு புரியாது நம்ம தவறு செய்யறோம். அதே போலதான் சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் நம்மளுடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் பாதையை விட்டுட்டு நம்ம ட்ராக் மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. கர்த்தர் இயேசுவை தவிர அனைவருக்கும் இந்த வாய்ப்பு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரும். அப்படி வரும்போது தேவன் என்ன செய்ய முடியாது? நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உண்மையிலேயே நம்ம மேல அவர் அன்பு வச்சிருந்தார்னா உடனே என்ன பண்ணுவார்? அவர் இறங்கி வருவாரு. முதல் இறங்கி வருதல் எப்படி இருக்குதுன்னா, சில கடினமான வார்த்தைகள் நம்ம கிட்ட வரும், தேவனுடைய சத்தியங்கள் வரும், அதுதான் முதல் எவிடன்ஸ். ரெண்டாவது, அது நம்மளால புரிஞ்சுக்க முடியலையா, சில செயல்பாடு நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அந்த செயல்பாடு தான் ஒரு சிச்சையா இருக்கும். சிச்சை அவசியம், ஆனா சிச்சையை புரிந்து கொள்ளாத போது அது ஆபத்து. அப்பா அடிச்சு திருந்தலைனா பிள்ளையுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் யாராலும் சரி பண்ண முடியாது. சொல்றாங்க நீங்க உலகத்துல, வீட்டுல திருந்தாதவன என்னதான் பண்ணணும்? தெருவுல கொண்டு போய், ரோட்ல கொண்டு போய் தான் விடணும் சொல்றாங்க நீங்க. அதே போலதான் தேவன் கூட அவருடைய திட்டத்துல யாரையும் எந்த விஷயத்திலயும் அவர் பலவந்தம் பண்றதில்லை. எல்லா சுயாதீனத்துல செயல்படணும் தேவன் விரும்புறாரு. அப்படி இருந்தா கூட சில நேரங்கள்ல அன்பு நிமித்தம் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த தெரிந்தெடுப்பு நிமித்தம் தேவன் நம்ம கிட்ட சில செயல் நடத்துறாரு. அந்த செயல் நம்மளால கண்டுபிடிக்க முடியலனா நெக்ஸ்ட் இந்த வாய்ப்புல இருந்தே நம்ம வெளியில போக வேண்டியது இருக்கும். அந்த விஷயத்தை தான் நம்ம பாக்குறோம். தேர்ட் கிளாஸ் சஃபரிங், சிச்சை என்பதை வாங்கக்கூடிய ஒரு அனுபவமாக அது இருக்குது. எனவே நம்ம வாழ்க்கையில சகோதர சகோதரிகளை இந்த விஷயத்தை மாத்திரம் பர்டிகுலரா நம்ம வகுத்து காமிக்க முடியாது, இப்படி வரும் அப்படி வரும்னு. ஒன்னு புரிஞ்சுக்கங்க, முதல்ல பார்த்த ரெண்டு வகுப்பால இது வராது, இது ஒரு புதிய வழியில வரும். திடீர் அடியா நம்ம வாழ்க்கையில வந்து நிக்கும். அப்படி நிக்குதுன்னா உடனே யோசிங்க, ஆவிக்குரிய நிலைமையில யோசிங்க, பயந்துட வேண்டாம். அவ்வளவுதான் போச்சு, ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டோம் நினைச்சிட வேண்டாம். அதுக்குதான் சகோதரர் ரசல் சொல்லும் போது, கர்த்தரை தவிர மற்ற எல்லாருக்கும் இந்த அனுபவம் வாங்கியிருக்கிறாங்க. ஒருவேளை அப்போஸ்தலர்கள் கூட வாங்கியிருக்கணும், இந்த விஷயங்கள் வாங்கியிருப்பாங்க, ஏன்னா அவங்ககிட்ட கூட பலவீனங்கள் காரியங்கள் இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, சில வசனங்கள் இப்ப படிக்கலாம், உங்களுக்கு புரியும். ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனம் பாருங்க.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
ஆமா, அப்ப இங்க நம்மளுடைய நிலை பத்தி பேசுற நம்ம யார், எப்பேற்பட்டவங்க. முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம சாதாரண மனுஷர்கள் இல்ல. இத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சிச்சையை போய் நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கவே முடியும். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் கூட பேசும்போது தேவனுடைய அன்பு பத்தி பேசிட்டு சிச்சையை விளக்கம் கொடுக்கிறார். அன்பு பத்தி பேசிட்டு அப்பாட்ட நீங்க அறிவாங்குவீங்கன்னு சொல்றாரு. அதே போல நம்ம கூட, நம்ம ஒரு ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் மற்ற மனுஷர்கள் கிட்ட தேவன் செய்யாத செயல நம்ம கிட்ட செய்யறாரு. மகத்துவமான சத்தியங்களையும் கொடுக்கிறாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறாரு. அதை மீறும் போது சில கண்டிப்புகளும் நம்ம மத்தியில் நடத்திக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம இதுல 21 வசனம் வரையுமே பிரயோஜனம் உள்ள வசனங்கள் தான். சில வசனங்கள் வேணா நம்மளுக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம படிக்கலாம். வசனம் 15,
நீங்கள் நன்மை செய்கிறதிலே புத்தியினால் மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
ஒரு டிபிகல்ட்டான வார்த்தை பேசுறாரு. உங்களை ஆளுகக்கூடிய உலக பிரகாரமான ராஜாக்கள், அதிகாரிகள், இவங்களுக்கு முன்பதாக அவங்களுக்கு அநீதி செய்யும் போது நீங்களும் அநீதி செஞ்சு அவங்களுக்கு மாதிரி போட்டி போடாதீங்க. அப்படி போட்டி போட்டீங்கன்னா உங்க மனசு தேவையில்லாம சோர்வுக்குள்ள போகும். உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற பாதையை விட்டுட்டு வேற எங்கேயோ போய்கிட்டு இருப்பீங்க. ராஜ்யம் பிரசித்தமாகிற வரையில அவங்க யார் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாலும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. எனவே நீங்க என்னதான் பண்ணிருங்க, நன்மை செய்யுங்க, நீங்க நல்லவங்களா இருங்க, அவ்வளவுதான். நீங்க நல்லவங்களா வாழுங்க, அது பிற்காலத்துல அவங்களுக்கு பாடமா இருக்கும்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் வசனம் 16 படிங்க.
சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக
பாத்தீங்களா. அப்போ நீங்க என்னனாலும் செய்யலாம். புது சிருஷ்டிங்க, உங்க மேல பாண்டேஜ் இல்ல, அடிமைத்தனம் இல்ல, நீங்க என்னனாலும் செய்யலாம். ஆனா அப்படி ஒரு சுயாதீனத்தை நீங்க என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, உங்களுடைய தீமையான எண்ணங்கள் செயல்படுவதற்கு சாதகமா நீங்க பயன்படுத்தாதீங்க. தேவன் யார் உங்களுக்கு சுயாதீனம் கொடுத்தாரோ நீங்க அவங்களுக்கே என்னவாயிருங்க, அடிமையாயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தவர் அவர் தான். நீங்க அவர் பக்கம் போயிருங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு அதன்படி வாழ்ந்துருங்க. அப்ப என்ன நினைக்கிறாரு, செகண்ட் கிளாஸ் சஃபரிங், அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க போயிருங்க. அப்படி நீங்க போகலனா, செகண்ட் கிளாஸ் சஃபரிங் வாழ்க்கையில நீங்க வாங்கலைன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, தேர்ட் கிளாஸ் சஃபரிங் வரும். அதுதான் அவர் சொல்றாரு. அந்த தேர்ட் கிளாஸ் சஃபரிங் பத்தி எங்க பேசுறாரு, வசனம் 19,
ஏனெனில் தேவன்மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய்.
எஸ், செகண்ட் கிளாஸ் சஃபரிங் இது. அவர் அநியாயமாய் பாடுபட்டு நியாயம், தேவனுடைய நீதி இதை செஞ்சு பாடுபட்டா அது ஓகே. வசனம் 20,
நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு.
இங்கத்தான் வைக்கிறாரு, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது. இது இதுதான் என்னன்னா, இது நிறைய பாடங்களுக்கு ஆதாரமா நம்ம பயன்படுத்தலாம் வசனம். பட் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ, அப்பா அடிக்கிறார் இல்லைங்களா, அந்த அடிக்கு அப்பா ஏதாவது வெகுமதி கொடுப்பாரா, நீ திருடுன நான் உன்னை அடிச்சேன், அவளைத்தான் சொல்லுவார் ஆன்சர். மேற்கொண்டு வேற எதுவும் நடக்க முடியாது. மேற்கொண்டு என்ன நடக்க முடியாது, நீ முன்னாடி கம்மியா திருடுனா இப்ப நான் அதிக அமௌண்ட் வைக்கிறேன் நீ திருடிக்க சொல்லுவாரா, அப்படி சொல்ல மாட்டார் இல்லைங்களா. அதே போலதான் சொல்ற, குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் சிச்சை. அந்த சிச்சையினால உங்களுக்கு என்ன பலன் இல்லை. ஆனா என்ன செய்யும்னா, உங்களை நீங்க வழிதப்பி போன நிலைமையிலிருந்து உங்களை நேர்வழிப்படுத்துவதற்கு அந்த சிச்சை உதவியா இருக்கும். அதனாலதான் சிச்சையை நீங்கள் பொறுமையோட சகிங்க. அத நான் சிச்சையை சகிக்க மாட்டேன்னு புடிவாதம் பண்ணிடாதீங்க. சிச்சை அவசியம், நீங்க அப்பாவினுடைய பிள்ளைங்க, அதனால சிச்சை அவசியம். புரியலேனா, சிச்சையை வாங்கியும் இன்னும் நீங்க திருந்தலேனா, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமா போகும். அப்படி நீங்க சிச்சை நிமித்தம் வாங்கின அடியினால உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. நினைச்சுக்கிறாதீங்க, இது கூட தேவனுக்கான பாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடாதீங்க. அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா என்ன நடக்கும்னா, நிச்சயமா அது நம்மளுக்கு ஒரு பிரீதியாக பிரதிபலன் ஏற்படுத்தக்கூடியதாக அது நமக்கு இருக்காது. கண்டினியூ பண்ணுங்க. நீங்க நன்மை செய்து பாடுபடும் போது, செகண்ட் பார்ட் வசனம் 20,
நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும்.
ஆமா, அப்ப அந்த செகண்ட் கிளாஸ் சஃபரிங் தான் மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வரார். அது மட்டும்தான் ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில அனுபவமா வாங்கணுமே ஒழிய மற்றது அது வாங்கக்கூடாது. அப்படி வந்தா கூட தேவன் கிருபைகள் இரக்கங்கள் வாங்கி சரியான ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன அதை கண்டுபிடிச்சு நேர்வழி ஆயிரணும். வசனம் 21,
இதற்கு
பாத்தீங்களா எதற்காக உங்களை தேவன் அழைச்சிருக்கிறாரு? செகண்ட் கிளாஸ் சஃபரிங் வாங்குறதுக்கு, தேர்ட் கிளாஸ் சஃபரிங் இல்ல, செகண்ட் கிளாஸ் சஃபரிங் வாங்குறதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அவருக்காக பாடுபட்டு அவருக்காக மரிக்கணும், இதுக்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய தப்பு பண்ணி ஓட்டத்தை இங்க வச்சுட்டு வேற எங்கேயோ போய் தேவன் அடிச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டே இருந்தா என்னதான் நடக்கும்னா, அடிச்சு கொண்டாந்து எங்க வைப்பாரு தேவன்? எந்த இடத்துல இருந்து ஓடி போனோமோ அதே இடத்துலதான் வைப்பாரு இல்லீங்களா? ஆனா மத்தபடுத்துறவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் முன்னாடி போய்கிட்டு இருப்பாங்க, ரெண்டு அடியை அடிச்சுட்டு முன்னாடி போனவரோட சேர்த்து விட்டுருவாரா? விட மாட்டேன், மறுபடியும் கொண்டாந்துட்டு விடுவாரு. இதுவே நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருந்தா என்ன ஆயிரும்னா, டைம் ஓவர் ஆயிரும், கதவு மூடிடும். கதவு மூடினதுக்கு அப்புறம் நம்ம நின்று பிரயாசங்கள் பட்டா அது வேஸ்ட், ஓவர் டைம் சொல்லி நம்மளுக்கு சிக்னல் கொடுத்துருவாங்க. அப்ப இதுதான் கண்டுபிடிக்கிறோம், தேர்ட் கிளாஸ் சஃபரிங் சிச்சை என்பது ஒவ்வொருவரும் நம்ம புரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப இந்த சிச்சை வந்தா ஒருத்தர் எப்படி எல்லாம் மாறுவார்? சிச்சையை சரியா ஒருத்தர் கேஷ் பண்ணேனா, புரிஞ்சிட்டு நல்வழி ஆகலைன்னா என்னதான் ஆவாரு? இப்படி சில விஷயங்கள் பேசும்போது தான் நம்முடைய சகோதரர் அந்த ஒன்று குழந்தையர் 11 அதிகாரத்துல அந்த 30 வசனத்தை கொண்டாந்து அவங்க ஜாயின் பண்ணலாம். என்ன வசனம்? 30 வசனம். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில சரியான பாதையில டிராவல் பண்ணலன்னா, ஆவிக்குரிய முறையில தேவன் சில சிச்சை அனுமதிக்கிறார். சரியான முறையில டிராவல் பண்ணலன்னா சொல்றோம் இல்லீங்களா, அதுல நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது. முக்கியமான சமாச்சாரம் அதுல என்னன்னா, இது நிமித்தம் கர்த்தருடைய பந்தியை குறித்த ஒரு பக்தி, அதற்குரிய ஒரு பாத்திரத்தின் தன்மை, சரியான ஒரு நிலைப்பாடு, ஒரு தகுதி, இது இல்லாம ரொம்ப துணிகரமா போய் அதுக்குள்ள பங்கெடுத்தா, இது நிமித்தம் கூட நீங்க என்ன வாங்குவீங்க? அப்பாட்ட இருந்து சிச்சையை வாங்குவீங்க. அந்த சிச்சை எப்படி இருக்கும்? அப்போஸ்தலர் பவுல் தெளிவா சொல்லிட்டார், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த சிச்சை எப்படி இருக்கும்னா, பலவீனம், பலவீனமாவீங்க. அதுக்கப்புறமும் சிச்சையை புரிஞ்சுக்கலாம், நெக்ஸ்ட் என்ன ஆவீங்க? வியாதியாவீங்க. அதுக்கப்புறமும் புரிஞ்சுக்கலாம், கடைசியாத்தான் நித்திரை அறிவீர்கள். இதெல்லாமே ஆவிக்குரிய விஷயங்கள், உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். இதெல்லாம் நேரடியான காரியங்கள் இல்ல, ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள். ஆனா இது ஸ்பிரிச்சுவல் விஷயங்களா இருக்கிறதுனால தான் அநேகன்ற வார்த்தையும் வருது. ஒருவேளை இது லிட்டலான விஷயமா இருந்தா, பிசிக்கலான விஷயமா இருந்தா, இந்த அநேகன்ற வார்த்தை வராது. ஏன் தெரியுங்களா? இப்ப உங்க இங்கிலீஷால நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு வைங்க, நான் இது போல கர்த்தருடைய பந்தியை பற்றி ஒரு தகுதி இல்லாமல் அபாத்திரத்தோட ஒரு துணிகரத்தோட நான் போய் பங்கெடுக்கிறேன்னு வைங்க, தேவன் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கிறார். என்ன பாதிப்பு கொடுக்கிறாருன்னு, என்னுடைய கண்கள் பாதிப்பாயிடுச்சுன்னு வைக்கலாம். உதாரணம், கண்கள் பாதிப்பாயிட்டா உடன் சகோதரர்கள் என்ன பண்ணுவீங்க நீங்க? ஓ, இவரு இதான் காரணமா சொல்லுவோம் இல்லைங்களா? சொன்னவனே எனக்கு என்ன ஆயிரும் போச்சு, அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி தலையில நின்னாவது விடிய விடிய ஜபம் பண்ணி ஏதாவது பண்ணி என்ன பண்ணுவோம், புரிஞ்சிட்டு அதை சரிப்படுத்துவோம். ஏன் பாதிப்பு வந்துருச்சு, 4 முன்னாடி நம்ம நிலைமை அவ்வளவுதான் யோசிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் லிட்டரலா நடந்தா? ஆனா தேவன் அதை அப்படி பண்றதில்ல. ஏன்னா என்னைக்குமே அன்பு நிமித்தம் தான் தேவன் இந்த பாதையில நம்மளை வளர்க்கணும், நம்மளும் வளரணும் தேவன் எதிர்பார்க்கிறாரு. சில விதமான பாதிப்புகள், இல்ல நேரடியான முறையில சில அவமானங்கள், மற்ற மனுஷர்களுக்கு முன்பதாக தலை தூக்க முடியாது, இந்த மாதிரி காரியத்துக்காக புது சிருஷ்டி வாழ்க்கையில நம்ம நல்லா ஓடுவோம், அந்த எதிர்பார்ப்பு தேவன்கிட்ட கிடையாது. அப்ப தேவன் அதனாலதான் இது எப்படி கொடுக்கிறாருன்னா, பலவீனம், வியாதி, நித்திரை என்பது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளதா இருக்குது. ஆவிக்குரிய அர்த்தம் நடந்துச்சுன்னா யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. 20 ஆனாலும் ஒரே ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருக்கிறார் வைங்க, அவர் உடன்படிக்கை பண்ணும் போது எப்படி இருந்தாரோ அதே லெவல் தான் இப்பயும். அவர் நிமித்தம் தேவனுக்காக எந்த வேலை போறதில்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த வளர்ச்சி இல்ல, சபையிலையும் அவருக்கான எந்த காரியங்கள் இல்லைன்னா யார் என்ன கேட்க முடியும் இல்லைங்களா? பட் மனுஷர்கள் கேட்க மாட்டாங்க, தேவன் கேட்பார். தேவன் என்ன கேட்பார் அப்படின்னா, இதுக்குதான் உன்னை கூட்டிட்டு வந்தனா, இத்தனை கோடி ஜனங்கள் உங்களை சுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது உங்களை நான் அழைத்தது இதற்காகத்தானா? இப்படி வந்து இருக்கிறதுக்கு தான் அழைச்சோமா? இல்ல இப்படியே நீ வாழ்ந்தோம்னா, நம்ம வாழ்ந்தோம்னா அங்க வந்துட முடியுமா? பைபிள்ல ரெக்கார்டு இருக்குதா, இந்த மாதிரி தான் என்னுடைய குமாரன் உங்களுக்கு மாதிரி காமிச்சுட்டு போயிருக்கிறாரா, நீங்க வாழ்றீங்க? தேவன் கேட்பார். இதுல நம்முடைய சகோதரர் கொடுக்குற வெளிச்சம் என்னன்னா, பவுல் சொல்றா இல்லைங்களா, நம்மை நாமே நிதானிச்சு பார்த்தாருன்னு. அதுக்கு அவர் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்கிறாருன்னா, நம்மை நாமே நிதானிச்சு பார்த்தா பிரச்சனை இல்லையா? நம்மை நாமே நிதானிச்சு பாக்குறதுக்கு தவறிட்டோம்னா நெக்ஸ்ட் யார் வருவா நம்மளை நிதானிக்கிறதுக்கு? தேவன் வருவாரு. தேவன் வந்து நியாய தீர்ப்பு செய்யும் போது அங்க நம்ம வேற எதுவுமே பேச முடியாது. வேணா நீங்க பிப்ளிக்கல் கமாண்ட்ஸ் போய் செக் பண்ணுங்க. முதல்ல நம்ம நினைச்சு பார்க்கணும் அது என்னன்னா ஒரு கிருபையின் வாய்ப்பு. அந்த வாய்ப்புல சரியா புரிஞ்சிட்டு நம்மளை நேர்வழிப்படுத்திக்கிட்டா சந்தோஷம் நல்லது. இத புரியாம நம்ம இருந்துகிட்டே இருந்தா கடைசியில தேவன் வருவார். தேவன் வந்தா என்ன கிடைக்கும்னா பாவத்தினுடைய சம்பளம் தேவனுடைய நீதி அது அப்படித்தான் இருக்குது. அதுக்கு இந்த விஷயத்துல எப்படி கொடுப்பார்னா நம்மளை உடனே சாகடிச்சிட மாட்டாரு, சாகடிப்பாரு. என்ன சாவு கொடுப்பார்னா ஸ்பிரிச்சுவல் டெத் கொடுப்பார். அதுதான் உச்சகட்டமா அந்த கேட்டகரியில அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் எவ்வளவு பேர், அநேகர், பலவீனர் அநேகர், வியாதி அநேகர், நித்திரை அநேகர். தெரியல ஒருவேளை இதுல அந்த அநேகர்ல கொஞ்சம் பேர் பலவீனர் ஆனாங்க, கொஞ்சம் பேர் வியாதி ஆனாங்க, கொஞ்சம் பேர் நித்திரை அடைஞ்சாங்க, தெரியல. ஆனா இந்த வார்த்தைக்குரிய வாய்ப்பு கூட நம்ம கிட்ட இருக்குது. அதை நம்ம புரியணும். அதுதான் எப்படி புரியணும்னா கர்த்தருடைய பாத்திரம் எவ்வளவு மகிமை நிறைஞ்சது, அந்த பாத்திரத்துல பங்கெடுப்பதற்குரிய தகுதி என்ன. முதல்ல அவர் அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரா இருக்கணும். ரெண்டாவது அவர் அர்ப்பணிச்ச அர்ப்பணிப்புக்கே உரிய வாழ்க்கையை வாழ்றவரா இருக்கணும். இந்த ரெண்டு நிலையை புரிஞ்சுட்டு அவர் கை வைக்க போனோம். அதுதான் சொன்னோம், புதுசா உடன்படிக்கை பண்ணவரா இருந்தா உடன்படிக்கை பண்ணதுல இருந்து அன்னைக்கு வரைக்கும் என்ன தான் வாழ்க்கை நினைக்கணும், பலியின் ஜீவன் எப்படி செஞ்சாரு அவர் தன்னுடைய லைஃப்ல நினைச்சு பார்க்கணும். நல்ல அனுபவம் உள்ளவரா இருந்தார்னா கடைசி பஸ்காவுக்கும் வரக்கூடிய பஸ்காவுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் என்ன வாழ்க்கை வாழ்ந்தாரு. உலகம் அவரை நினைச்சு திருப்தியாச்சு, உறவுகள் திருப்தியாச்சு, பட் தேவனும் தேவனுடைய சத்தியங்களும் அவர் பார்வையில் எப்படி இருந்துச்சு, அதுல என்ன சாட்டிஸ்ஃபைட், தேவனுக்கு என்ன திருப்தி கிடைச்சிச்சு, அவருடைய செயல் நிமித்தம், அவருடைய சபைக்கு என்ன பிரயோஜனம், அவருடைய நாமத்துக்காக செய்யப்படுகிற வேலைகள், அவருடைய பங்கு காரியங்கள் என்ன, எல்லாம் தேவன் பார்க்கிறார். சகோதர சகோதரிகள், அந்த பலி ஜீவியம் என்பது உங்களுக்கு புரியும். நம்ம எப்பயுமே எடுக்கிற பாடங்கள் எல்லாம் நடைமுறையில சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான் கொண்டாந்து முடிப்போம். பலி ஜீவியம்னா எப்படி செய்ய முடியும், ஒருத்தர் ஒரு புது சிருஷ்டி தேவன் கொடுத்தார் இல்லைங்களா, அஞ்சு தாளந்துகள். அந்த அஞ்சு தாளந்துகளை தேவனுக்காகவே செலவு பண்றது, அது யார் யார்கிட்ட என்னென்ன கொடுத்திருக்கிறாரோ அதை தான் நம்ம பயன்படுத்தணும். அவ்வளவு அந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பாடுகள் வரும். உலகத்துக்காக பயன்படுத்தாம, நம்ம சொந்த மாம்சத்துக்காக பயன்படுத்தாம, தேவனுக்காக பயன்படுத்தும் போது பாடுகள் வரும். அந்த பாடுகளுக்கு மத்தியிலேயே அவர் பயன்படுத்தணும். அதுதான் ஒரு பாடுகளின் பாதையாக இருக்குது சகோதர சகோதரிகளே. இப்ப நம்ம பைனலா ஒரு திங்கிங் குள்ள போலாம். இந்த பலவீனம் வாங்கின சகோதரர் எப்படி இருப்பார், இந்த ஆவிக்குரிய பாதிப்பு வாங்கின சகோதரிகள் அவங்க லைஃப் எப்படி இருக்கும் ஆவிக்குரிய விஷயத்துலனா. விஷயம் பலவீன அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்பிரிச்சுவல் ரீதியான பலவீனம். அந்த பலவீனத்துக்கு சில உதாரணங்கள் எப்படி கொடுக்கலாம்னா, சில சகோதர சகோதரிகள் தேவனுடைய நாமத்து நிமித்தம் வாழ முடியாத வாழ்க்கைக்கு சில காரணங்கள் சொல்லுவாங்க. சில காரணங்கள் என்ன காரணம் சொல்லுவாரு, என்ன காரணம் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன் சபைக்கு வரல, தனிப்பட்ட முறையில ஏன் நீங்க பக்தியா ஸ்டடி பண்ண மாட்டேங்க, மற்ற சில ஐக்கியங்களுக்குள்ள ஏன் உங்களால பங்கெடுக்க முடியல, இதுக்குள்ள என்ன காரணங்கள் வரும், வேலை இல்லைங்களா, குடும்பம், சரீர பலவீனம், வேற ரொம்ப சோகமாயிட்டீங்களா, இது ரொம்ப ஆசீர்வாதமா தான் முடியும், நீங்க கவலைப்பட வேண்டாம். சில மனஸ்தாபங்கள் ஏற்படுது இல்லைங்களா, சகோதரர்களுக்கு மத்தியில சகோதரிகளுக்கு மத்தியில சில மனஸ்தாபங்கள் ஏற்படும். இந்த மனஸ்தாபங்கள் ஒரு காரணம். இதெல்லாம் என்னது ஆக்சுவலி அப்படின்னா இது எல்லாமே பலவீனம். ஏன்னா உதாரணத்துக்கு அப்படியே யோசிங்க, நம்ம சொல்றக்கூடிய காரணங்கள் எப்பயுமே தேவன் ஏற்றுக்கொள்வாரா அதை மட்டும் நம்ம திங்க் பண்ணும். நம்ம சொல்ற காரணம் சபையினுடைய மூப்பர்கள் அல்லது சபையில் இருக்கக்கூடிய மற்ற உடன் அங்கங்கள் அவங்க ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ள அடுத்த பிரச்சனை. பட் தேவனுக்கு முன்னாடி அது சரியா, தேவன் ஓகே அப்படியா உங்க சூழ்நிலை பரவாயில்ல, அதனாலதான் நீங்க ஆவிக்குரிய விஷயத்துல வளரலையா பரவாயில்ல அப்படி தேவன் சொல்றாரா. ஆமாவதர் அப்படி சொல்லுவார் பிரதர்னா பரவாயில்ல, ஆனா அவர் அப்படி சொல்ல மாட்டார் பிரதர் அப்படின்னா யோசிங்க. ஒருவேளை அது பலவீனம் என்ற கேட்டகரிக்குள்ள அது வரலாம். அப்படிப்பட்ட பலவீனம் நிறைஞ்ச சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க, அதுக்கு நம்ம சகோதரர் சில விஷயங்கள் சொல்றாரு சிலரை பத்தி, அவங்கள மாத்திரம் நான் படிக்கிறேன். பலவீனம் நிறைஞ்ச அந்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நான் சொல்லல ரசூலுடைய வார்த்தை, சிலர் தேவனுடைய காரியங்களில் அதிகமாக ஈடுபட மாட்டார்கள். இவர்கள் மனநிலை எப்பொழுதுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதுதான், எந்த பிரச்சனை வரக்கூடாது, எந்த விஷயத்திலே அதிகமா தலையிட்டுக்கிற கூடாது, இப்படித்தான் இருக்கணும்னு நினைப்பாங்க சிலர். ஆனால் புது சிருஷ்டி வாழ்க்கையில இது சாத்தியம் இல்லை. இப்படி வாழ முடியாது. அடிக்கடி சொல்ற உதாரணம் என்னன்னா, யுத்த காலத்துக்குள்ள போயிட்டா என்னதான் நடக்கணும், சில கத்தி கீறல்கள் சில அடிகள்லாம் நம்ம வாங்கணும். எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் எதிராளி பின்னாடி வந்தாவது நம்மளை தாக்கிட்டு தான் போறதுக்கு முயற்சி எடுப்பார். அப்ப இதெல்லாம் என்ன பொருள்னா, எந்த பாதிப்பு எந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு சுமூகமா எல்லாரோட ஐக்கியப்பட்டு போகணும்னு இந்த வாய்ப்புல யாராலும் ஓட முடியாது. அப்ப என்ன பொருள் குறிக்குது, இப்படிப்பட்ட பாதிப்புகள் வரும்போது சரீர ரீதியா குடும்ப ரீதியா சபை மத்தியில பாதிப்புகள் வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம். பஸ்கா சமயத்துல தேவன் பாக்குறாரு, நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா, அதுக்கு முந்தைய மாத காலங்கள் எல்லாம் அப்படிப்பட்டவங்களா வாழ்ந்து நம்ம பயிற்சிக்கப்பட்டிருக்கணும். பயிற்சிக்கப்படலைன்னா இந்த சமயத்துல மாத்திரம் புதுசா பலன் வந்து ஒரே நாள்ல பலன் வாங்கிலாம் நிக்க முடியாது. அதுதான் இந்த சமய கால பகுதிகள் அது அப்படி இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயத்துல பேசுறாரு. ரெண்டாவது விஷயம் என்ன பேசுறாருன்னா, நான் அந்த ஆங்கிலத்துல படிக்கிறேன் பாருங்க, அண்டர் எஸ்டிமேட்டிங் ரேதர் தென் ஓவர் எஸ்டிமேட்டிங் அவர் லிட்டில் சாக்ரிஃபைசஸ் அண்ட் லிட்டில் சர்வீஸ். தேவனுக்காக சின்ன சின்ன வேலைகள் சின்ன சின்ன பலிகள் செஞ்சுட்டு ரொம்ப பெருசா பேசுறது, நம்ம அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் சொல்லி ரொம்ப பெருசா பேசுறது, அவங்கள கூட இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. அண்டர் எஸ்டிமேட்டிங் ரேதர் தென் ஓவர் எஸ்டிமேட்டிங், தாங்கள் செஞ்ச சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசு சாதிச்சது மாதிரி, அதாவது இவ்வளவுதான் மைல்கல், இந்த மைல்கல்லே வந்து தொட்டுட்ட மாதிரி பேசுவதற்குரிய வார்த்தைகள் இருக்கும். அப்படி இருந்தா அது கூட எதைத்தான் குறிக்குதுன்னா பலவீனம் குறிக்குது. அப்ப இந்த பலவீனம் என்ன செய்யப்படணும் நம்ம கிட்ட இருந்துன்னா போக்கப்பட வேண்டும். எப்படி போக்கப்படும், ஒருத்தரை எப்படித்தான் பரிசுத்தப்படுத்த முடியும், அவருடைய வார்த்தை சொன்னாரு, உங்களுடைய வசனமே சத்தியம். எவ்வளவு ஆணித்தரமா பேசுறோம் முத முதல்ல வர சத்தியத்துக்குள்ள வரவங்க கிட்ட, ஆனா நம்ம கிட்ட தான் கர்த்தர் இயேசு அப்படி பேசினார். நம்மளை பற்றி தேவன்ட்ட ஜெபிக்கும் போது தான் அந்த வார்த்தை சொன்னாரு, உம்முடைய பிள்ளைகளாகி இவங்களை நான் தெரிந்து கொண்டவங்கன்னு சொல்லாம நீங்க தெரிந்து கொண்டு கொடுத்த இவங்களை எப்படித்தான் பரிசுத்தப்படுத்த முடியும்னா உங்களுடைய வார்த்தைகள் கொடுத்து. இது கான்சன்ட்ரேஷனுக்குரிய வார்த்தை அது. அப்ப நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வாய்ப்பு தேவ சத்தியத்துக்கு தான் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப சுமூகமா வாழ்ந்துடலாம், எந்த காயமும் இல்லாம வாழ்ந்துடலாம், முடியாது வாங்கணும் காயங்கள், சில குழப்பங்களுக்குள்ள சூழ்நிலைகளுக்குள்ள போய் தான் தலை நிமித்தி வைக்கணும். ஏன்னா இது அந்த வாய்ப்பு, எல்லாரும் போயிட முடியாது, இது அந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கே சிலரை தேவன் தயார்படுத்துவார். சிலரை யாரு யாரு என்ன ஏது தெரியல, எல்லாரையும் அதே நோக்கத்துக்கு தான் அழைச்சிருக்கிறாரு, ஆனா போய் ஜெயிக்க போறது யாரு, ஆப்ஷன் நம்ம எல்லார் கையிலயும் இருக்குது. இங்க நிக்கிற என் கையிலயும் இருக்குது, அமர்ந்திருக்கிற உங்க கையிலயும் அது இருக்குது. அதை மாத்திரம் புரிஞ்சுட்டு அந்த பாதையில நம்ம வாழணும். அதுதான் முதல் விஷயம். பலவீனர்கள், அந்த பலவீனர்கள் என்ன வாய்ப்பு இருக்குதுன்னா பலப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததுதான் யார் வரா இந்த பலவீனத்திற்கு அப்புறம் அப்படின்னா வியாதியஸ்தர்கள் வரான். வியாதி என்ன குறிக்குது, சரீர பிரகாரமா நினைச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பலவீனம் எப்படி ஸ்டார்ட் ஆகும், லேசா ஃபீவர் வர மாதிரி இருக்குது சொல்றோம் இல்லைங்களா, மறுநாள் போய் பார்த்தா என்ன ஆயிரும், அந்த பலவீனமே வியாதி ஆயிரும். நல்லா படுத்த படுக்கை ஆயிடுவாரு, காய்ச்சல் வந்து படுத்த படுக்கை ஆயிடுவாரு. அப்பனா என்ன அர்த்தம் குடிக்குது ஆவிக்குரிய முறையிலனா, முன்னாடி சத்தியத்துக்குள்ள சரியாய் வாழ முடியாததுக்கு என்ன காரணம் சொன்னாரோ, ஓ இந்த சூழ்நிலையினால நான் அங்க வர முடியல, இந்த சூழ்நிலையினால தனிப்பட்ட முறையில தேவன்கிட்ட நேரம் ஒதுக்க முடியல, இந்த விஷயத்தினால நான் தேவனுக்காக பயன்பட முடியல, இப்படி எல்லாம் சொல்றாரு இல்லைங்களா. அந்த கண்டுபிடிச்சா பாருங்க, இது நிமித்தம் இது நிமித்தம் இது நிமித்தம்னு இந்த வியாதின்ற கேட்டகரி என்ன ஆயிரும் அப்படின்னா, அவர் எதை சொல்றாரோ இது நிமித்தம் இது நிமித்தம் இது நிமித்தம்னு அதுல இருந்து அவரால் வரவே முடியாது, அதுல இருந்து அவரால் மீண்டு வெளியில வர முடியாது. ஏன், அதுக்கு பேர் தான் என்னது, வியாதி. வியாதி ஆகிட்டா நம்மளா எந்திரிச்சிருவோமா, முடியாது. நம்மளுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா, நம்மளுக்கு சில ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கு சில நபர்கள் வேணும், இது கிடைக்குது. ஆனா பலவீனம் இருக்கும்போது அப்படி இல்லை, நம்மளே கூடுமான வரையில் என்ன பண்ணலாம், மத்தவங்க உதவி செஞ்சாலும் சரி உதவி செய்யலனாலும் சரி நம்மளை நாமே சரிப்படுத்திக்கலாம். ஆனா வியாதி வந்தா அப்படி முடியாது. அந்த வியாதி என்ன குறிக்குதுன்னா தேவன் வச்சிருக்கிற பாதையில ஓட முடியாம அப்படியே உட்கார்ந்துருவாரு. மத்த எல்லாம் ரன் ஆகிக்கிட்டு இருப்பாங்க, இவரால முடியாது ஆவிக்குரிய விஷயத்துல. இந்த பாயிண்ட்ல நம்மளால பிராக்டிக்கல் லைஃப்ல சில உதாரணங்கள் கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு நம்மளே முதல்ல தகுதி இல்ல. ஆனா இருக்கிற வெளிச்சத்தை அப்படியே நம்ம எல்லாருமே திங்க் பண்ணி பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட வியாதிகள் ஏற்பட்டாதான் என்ன செய்யறது, ஆவிக்குரிய விஷயத்துல சுத்தமாவட்ட வளர்ச்சி இருக்காது. அரிசிய ஒரு சகோதரரா அவர் இருப்பாரு, சகோதரியா இருப்பாங்களே ஒழிய அவங்க நிமித்தம் ஒரு புதிய சகோதரர்கள் அவங்க நிமித்தம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமோ சபைக்கான ஒரு பிரயோஜனமான பாத்திரங்களாகவோ அவங்களால இருக்க முடியாது. ஏன், அவங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்காது உடன் சகோதரர்களுக்கு. ஏன், அவங்க எப்படிப்பட்ட பாதிப்பு வாங்கிட்டாங்கன்னா ஆவிக்குரிய பாதிப்பு வாங்கிட்டாங்க. அந்த பாதிப்பு வாங்கும் போதுதான் என்ன நடக்கணும்னா, யாக்கோபு நிருபம் எழுதின ஒரு பேசினாரு, நீங்க வேணா வசனப்படிங்க, 5:14-15.
உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள்.
ஆமா, இது என்ன பொருள் குறிக்குது, சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக வியாதிப்பட்டால். இது என்ன வியாதி இது அப்படின்னா, இதனுடைய ரொம்ப பழைய மூல பாஷை எடுத்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் பாவம் செய்தால், அந்த கிரீக் வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாங்க, சின் அந்த வார்த்தையை கொடுத்துட்டாங்க. லேட்டஸ்ட் இருக்கக்கூடிய கிரீக்ல மொழிபெயர்ப்பாளர்கள் பண்ணும்போது என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா, ஹெல்ப்லெஸ், உதவியற்ற நிலை, உங்களில் ஒருவன் உதவியற்ற நிலைக்கு போயிட்டா. இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ்ல எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, உங்களில் ஒருவன் வியாதினே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இது என்ன குறிக்கலாம்னா, உங்களில் ஒருவன் பாவி ஆயிட்டா. அவர் யார வரவழைக்கணும், சபையின் மூப்பர்களை வரவழைக்கணும். உங்கள ஒருத்தர் உதவியற்ற நிலைமைக்கு போயிட்டா அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, சபையின் மூப்பர்களை வரவழைக்கணும். எதுல வியாதி, எதுல உதவியற்ற நிலை, எதுல பாவம் பண்ணிட்டா, தேவன் அழைச்ச அழைப்புல அந்த உடன்படிக்கைக்குரிய வாழ்க்கை வாழாமல் ஒரு பாவமான வாழ்க்கை பண்ணிட்டா, அது வியாதி அளவுக்கு அவருக்குள்ள வளர்ந்து போயிட்டா. எப்படி ஒரு வியாதியஸ்தருக்கு மற்றவங்களுடைய உதவி தேவையோ, அதே போல இப்படிப்பட்ட ஆவிக்குரிய முறையில வளர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டவரை மறுபடியும் தூக்கணும்னா அதுக்கு கூட மத்தவங்க தேவை. அந்த மத்தவங்களை தான் யார் சொல்லிட்டார்னா, அவர் மூப்பர் சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் இந்த விஷயங்களை நம்ம எலெக்ஷன் பற்றி பேசும்போது இந்த வார்த்தையை நம்ம கோட் பண்ணுவோம். பட் இங்க சகோதரர் இந்த பாகத்துல பேசும்போது அவர் என்ன சொல்றார்னா, ஏதோ பேரளவுல வந்து ஒரு எல்டர் ஜபம் பண்ணிட்டா அங்க எதுவுமே நடக்காதுன்றார். முதல்ல அதுக்கு அவர் கேப்பபிலிட்டியா இருக்கணும். ஆனா எதுக்காக இங்க யாக்கோபு அந்த வார்த்தை பேசியிருக்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் யாருன்னா ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம் இல்லைங்களா, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஒவ்வொரு அங்கங்களும் நம்மள தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அப்படிலாம் இருக்கக்கூடிய அங்கங்களா நம்ம ஒன்னு சேர்ந்து இருக்கும் போது, நம்ம மத்தியில ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்த ஒரு சகோதரரு அப்படி ஒரு மூப்பராக நம்மளை வழி நடத்தக்கூடிய வண்ணம் நம்மளாக சேர்ந்து ஏற்படுத்தப்பட்டவர் அவர் இருந்தா, அவர் நிச்சயம் அவர்கிட்ட என்ன இருக்கும், அதற்குரிய பரிசுத்தாவி அவர்கிட்ட இருக்கும். அப்ப அவர் வரும்போது என்ன நடக்கும்னா, அவர் கூட்டமாகலாம் வரமாட்டார். அவர் அதாவது தனிப்பட்ட முறையில் நம்மகிட்ட வந்து என்ன பேசுவார்னா, சகோதர சகோதரிகளே, எதுல உதவியற்று போயிருக்கிறோம், எதுல வியாதியா இருக்கிறோம், இதை அவர் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவார்னா, அதுல இருந்து வரக்கூடிய வெளியில வரக்கூடிய வழிமுறைகளை காமிப்பாரு. வழிமுறை தான் எப்படி கொடுத்திருக்கு வசனத்துலனா, அவர் எண்ணெய் பூசி ஜபம் பண்ணி, எண்ணெய் பூசி பரிசுத்தாவி மூலம் சில தேவனுடைய சத்தியங்களை, ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் கண்டிப்பா தேவன் அனுமதிக்கிறது இல்ல, சத்தியத்துல வாழ முடியாதபடி நம்மளை அமைக்கி போடுற சமாச்சாரங்களை தேவன் அனுமதிக்கிறது இல்ல, அப்படி சில விஷயங்கள் நம்மளை அமைக்கி போடுதுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான், எனவே அப்படி சொல்லி சில விஷயங்கள் நம்மளுக்கு காம்பாரு. இதுதான் என்ன கேட்டகிரியில இருக்குதுன்னா, உங்களில் அநேக வியாதியஸ்தர்களாகவும் மாறிடுறாங்க. அப்ப சகோதர சகோதரிகளை, கர்த்தருடைய பாத்திரத்துல அவருடைய மரணத்தை குறித்த சரியான ஸ்டாண்ட் பாயிண்ட் புரியாமல், ஏதோ துணிகரமா அந்த நாளுக்குள்ள வந்து சில வெளி தோற்ற சில பக்திகளை நம்மளுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு அந்த அப்பத்துக்குள்ள கை வச்சா, அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய காரியம். அது கர்த்தர் இயேசு அதை பத்தி ரொம்ப நிதானிச்சிருந்தாரு, உள்ளம் பூரிப்பாய் பேசினாரு. உங்க கூட இதை நான் புசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருந்துச்சு, இது முதல் இனிமேல் தேவனுடைய ராஜ்யம் வர வரையில நான் புசிக்க மாட்டேன். அப்ப என்ன உறுதி சொன்னார்னா, இதுல பங்கெடுக்கிறது நிமித்தம் எனக்கு கண்டிப்பா என்ன இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்துல எனக்கு பங்கு இருக்குது சொன்னாரு. அதே மனசோட நம்மளுக்கும் தேவன் கொடுப்பார்ந்த தைரியத்தோட தான் நம்ம கூட கை வைக்கணும். அப்ப இதுதான் கண்டுபிடிக்கிறோம். ஒருவேளை அப்படி இல்லையா, இந்த வியாதி நிலைமையில இருந்தும் சில பரிசுத்தவான்கள் வந்து நம்மளுக்கு ஊழியம் பண்ணியும் நம்மளால நம்மளை சீர்படுத்தி கொள்ள முடியலனா, நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்னா, அதுதான் கடைசியா சொல்றாரு, நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். டெத், ஆவிக்குரிய மரணம். இந்த மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அழைச்ச அழைப்புல இருந்து அந்த பாதையை விட்டுட்டு இவர் தூக்கிட்டு போய் தேவங்கிற எதுவுமே செய்ய மாட்டாரு, அவர் அப்படியே தூக்கிட்டு போய் வேற பாதையில விட்டு வந்துருவார். வேற பாதையில விடும்போது அவருக்கு என்ன கிடைக்காது, பொதுவில் இப்படி வந்து சத்தியங்கள் எல்லாம் கேட்டா கூட எப்படா முடியும் தான் பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஏதோ சில கடமைக்காக போவோம் வருவோம் இப்படியே தான் ஒரு மைண்ட் இருக்குமே ஒழிய வரக்கூடிய சத்தியங்களை கரெக்டா புரிஞ்சு நிதானிக்கிற தன்மை, தனிப்பட்ட முறையில தேவன்கிட்ட நெருங்கக்கூடிய நெருக்கம், தன்னுடைய வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கிற குடும்ப வாழ்க்கையில தான் நடக்கிற நிலை, நம்ம வேலை செய்யற இடம், படிக்கிற இடங்கள், மற்ற சமுதாயத்துக்கு மத்தியில் நம்ம வைக்கக்கூடிய தொடர்புகள், இதை பத்திலாம் எதுவுமே நினைக்க மாட்டார். உள்ள இருக்கிறவரையே அப்படியே சகோதரரா இருப்பாரு, வெளியில போயிட்டார்னா உலகத்திற்குரியவரா ஆயிடுவார். அப்ப இது என்ன பொருள் குறிக்குதுன்னா, நித்திரை அடைந்த நிலை. எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவர் அப்படியே தான் இருப்பார். அவர் நிமித்தம் ஆவிக்குரிய நன்மைன்னு சொல்லி சொல்லிக்கிறதுக்கு வேற எதுவுமே இருக்காது. அப்ப சகோதர சகோதரிகளே, இவங்களதான் அப்போஸ்தல் பவுல் சொன்னாரு, இது நிமித்தம் உங்களில் அநேக பலவீனர்களும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். வார்த்தை நல்லா நோட் பண்ணுங்க, வியாதியை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அநேகரே, அநேகர் நித்திரையும் அடைஞ்சிருக்கிறாங்க சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து மாம்ச ரீதியில கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஃபைனலா சகோதரர் ஒரு பாயிண்ட் சொன்னது நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, அந்த நித்திரை என்ற விஷயத்துல அவர் என்ன கோட் பண்ணுவார்னா, சிலர் வாழ்க்கையில இந்த நித்திரை அடைவதற்காக தேவன் என்னன்னாலும் செய்வாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தியத்தை மதியாமல் போன காரணத்து நிமித்தம், பண்ண உடன்படிக்கைக்கு உண்மையாய் இல்லாமல் போகிற காரணத்து நிமித்தம், எவ்வளவுதான் கிருபை நிறைந்த தேவனா இருந்தாலும் அவர் குமாரனுடைய மரணத்தை போய் அபாத்திரமா பங்கெடுத்துட்டு துணிகர செயல் புரிந்து கொண்டு வாழ்ந்தால், அவங்களை இந்த சத்தியத்துக்குள் வாழுகிற வாழ்க்கையில இல்லாமல் வெளியில திசை திருப்புவதற்கு, மைண்டை டைவர்ட் பண்ணுவதற்கு என்னன்னாலும் பண்ணுவார். சில திருமணம் சிலர் வாழ்க்கையில முடிச்சுட்டா அதோட முடிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரமாட்டேன். சிலருக்கு சில வேலைகளுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டா அவர் இந்த பக்கமே வர முடியாது, அதுக்குள்ளேயே போயிடுவார். சிலருக்கு சில வியாதிகள் கொடுத்துட்டா வேண முடிஞ்சு, அந்த வியாதிலேயே ஒரு கடைசியே இருந்துட்டு அதே காரணமா சொல்லி தேவன் பக்கம் திரும்ப மாட்டாரு. இதெல்லாம் யோசிச்சுப்பார். அதான் என்ன சொல்றாருன்னா, இதை லிட்டரலா தேவன் யாருக்கும் அனுமதிக்கிறது இல்ல, ஒருவேளை லிட்டரலா அனுமதிச்சா தான் இவர் நித்திரை அடைவார்னா அதை கூட அவர் அனுமதிக்கிறாரு. அப்ப இதான் பார்க்கும்போது தான் நம்ம வாழ்ற இந்த புது சிருஷ்டி வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். மற்ற சகோதரர்களுக்கு நம்மளை நிதானிக்க தெரியாது, யாரா இருந்தாலும் நம்மளை நிதானிக்கிறதுல தப்பு பண்ணிடுவாங்க, ஆனா நம்ம மனசுக்கு தான் தெரியும், நம்மளுடைய அந்த உள்ளத்துக்கு தான் தெரியும். ஏன்னா அசத்தியத்துல இருக்கும் போது சத்தியத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்த விதம் கூட அப்படித்தான் இல்லீங்களா? மற்ற மனுஷர்களா வந்து நின்று பார்த்தாங்க நம்ம இல்ல, நம்ம மனசுக்கு ஏற்ற முறையில வார்த்தைகளை அனுப்பி 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 தயார் பண்ணி தேவன் நம்மளை கொண்டு வந்தார். அதே போலதான் அந்த ஓட்டம் முழுக்க பர்சனலா தேவன் நம்மகிட்ட வைக்கிற தொடர்புகளை அநேக நேரங்கள் மற்றவங்களால புரிய முடியாது. எனவே தான் சொன்னார், உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியை நீங்க என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. சாதாரண விஷயம் இல்ல, நீ எந்த வேலை செஞ்சாலும் பரிசுத்தாவி இருக்குதா, அவருடைய அனுமதி இருக்குதா, அந்த உணர்வை முதல்ல புரியணும். அந்த உணர்வு புரியாம சின்ன விஷயம் செஞ்சா கூட பிற்காலத்தில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சகோதர சகோதரிகளே, அந்த விஷயத்துல தேவனை மற்ற பொதுவான காரியங்கள் பாக்குறது இல்ல. பொதுவான காரியங்கள்னா என்னன்னா, திறமைகள், மற்ற சில தாளந்துகள், எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல, அவருடைய சத்தியத்திற்கு அடுத்த விஷயத்துல ரொம்ப தெளிவுள்ளவங்களா ஜாக்கிரதை உள்ளவங்களா நம்ம நடக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கணும்? இதுதான் சொல்றாரு, உங்கள அநேகர் நித்திரையும் அடையிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னா, நம்ம இடையில சொன்ன இல்லைங்களா விருதர், இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்தா நாங்க என்ன பண்ணிருக்க மாட்டோம். அப்படி ஈரோடு சபை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அநேக மூத்த சகோதர சகோதரிகள் நீங்க இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம என்னதான் பண்ணலாம்னா, அப்போஸ்தல் பவுல் இந்த 30 வசனத்தோட சாப்டர் க்ளோஸ் பண்ணியிருந்தார்னா அவ்வளவுதான், நம்ம கூட அப்படியே திகைச்சு போய் தான் நிக்கணும். அவர் நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாய தீர்க்க படும். நியாய தீர்ப்பு என்னது, அதுதான் 30 வசனத்துல பார்த்தோம். அப்ப அதுக்கு விளக்கக்கூடிய விளக்கம் அல்லது அதுக்கு விலகி போகக்கூடிய ஒரு தீர்வு வச்சிருக்கிறார். என்னன்னா, கண்டுபிடிச்சுக்குங்க, கண்டுபிடிங்க நீங்க எந்த எந்த நிலைமையில இருக்கீங்க. வாழ்க்கையில துன்பம் வருதா, என்ன நோக்கம் இருக்கு, துன்பம் வந்த பாதை எப்படிப்பட்டது கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் கிட்ட நேர்வழி பண்ணி, அப்பா பாருங்க போன வருஷம் பண்ணேன், எனக்கு கிருபை கொடுத்தீங்க, இந்த ஒரு வருட காலப்பகுதி எனக்கே திருப்தி இல்லை, ஆனா இந்தந்த விஷயத்துல நான் தவறு பண்ணேன், புரிஞ்சுக்கிறேன், எனவே எனக்கு தயவா என்ன பண்ணுங்க, குமாரன் மூலம் எனக்கு இரக்கம் பண்ணுங்க, இந்த முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா அடுத்த முறை நான் என்ன பண்றேன், நான் அந்த வாழ்க்கையை வாழ்றேன். ஒரு மன்னிப்பு, ஒரு இரக்கத்தை தேவன் கிட்ட கேட்டு வாங்கினால் அதுக்கு நம்மளுக்கு தேவன் என்ன பிரதிபலன் கொடுக்கிறாருன்னா, நாம் நியாயந்தீர்க்கப்படோ, நம்ம நியாயந்தீர்க்கப்படும். ஆனா என்ன மட்டும் செய்யக்கூடாதுன்னா, நம்மளை நிதானிச்சு பார்க்க தவறி அதெல்லாம் நான் கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு துணிகரத்தோட இந்த ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா தேவன் சில கால அவகாசங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரே நியாயாதிபதியா இறங்கிடுறாரு. ஏன்னா இப்ப நியாய தீர்ப்பு யாருக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு தான் போய்கிட்டு இருக்கு. நம்மளை வெற்றி அடையவும் தேவன் அந்த நியாய தீர்ப்பு செய்யும், அதே சமயம் நம்மளை ஆக்கினைக்குள் கொண்டு போவதற்கும் அந்த நியாய தீர்ப்பு செய்யும். ஆனா சகோதர சகோதரிகளை நம்மளுக்கு ஆவிக்குரிய நிலைமையில மாத்திரம் எந்த பாதிப்பு வரக்கூடாது. என்னதான் பாடுபட்டு இந்த உடம்புல நம்ம வேதனைப்பட்டு தரைமட்டமா ஆனா கூட அந்த ஆவிக்குரிய விஷயத்துல மாத்திரம் நம்மளுக்கு பாதிப்பு வராதபடி நடந்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் அந்த புது சிருஷ்டியினுடைய ஆரோக்கியம் பற்றிய மனசு நம்மளுக்கு இருக்கணும். சின்ன விஷயமா இருந்தாலும் புது சிருஷ்டிக்கு ஆரோக்கியம் இல்லையா உடனே அதை நீங்க பார்க்கணும். அதுக்காக எத்தனை ஆயிரம் அது நஷ்டமானா கூட பரவாயில்ல, அதுக்காக எத்தனை உலகம் மனுஷர்கள் நம்மளை விரோதிச்சு ஒதுக்கினாலும் பரவாயில்ல. ரொம்ப நிதானம் உள்ளவங்களா கர்த்தர் சத்தியத்துக்காக அந்த புது சிருஷ்டி வாழ்க்கைக்காகவே நம்ம இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் மற்றும் நம்ம வச்சிருக்கிற இந்த மாமிசம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மாம்ச உறவுகள், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய மீடியாக்கள், வழிமுறைகள், இது எல்லாமே அழிஞ்சிரும், ஒண்ணுமில்லாம போயிடும். ஆனா அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க அந்த ஒரு புது சிந்தை அது என்ன என்னைக்குமே அழியாது. அந்த அழியாமைக்குள்ள தேவன் கொண்டு போவார். எனவே இதைத்தான் நம்ம இந்த நல்ல நாளில் கூட உங்க மத்தியில நம்ம பேச பிரயாசப்பட்டோம். எனவே வருகிற ஏப்ரல் 5ஆம் தேதி அந்த நாளுக்கான இந்த மட்டும் தேவன் உங்களையும் நம்மையும் இதுவரை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு கூட சில விஷயங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகக்கூடிய வண்ணம், நம்மை நேர்நிலைப்படுத்தக்கூடிய வண்ணம் கர்த்தருடைய சத்தியங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதையும் நம்ம கர்த்தருடைய சத்தியமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தின்படி சகோதர ரசலுடைய வெளிச்சத்தின்படி நம்ம புரிந்து கொண்டு நம்ம ஆயத்தப்படுவோம். அப்படி ஆயத்தப்படும் போது தேவன் நம்மளை ரொம்ப அன்பாவே நேசிச்சு வர காலங்களில் இன்னும் சீரும் சிறப்புமா இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நம்மை வழிவகுப்பாரு. இன்னும் அநேக பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுதான் உங்களுக்கு நம்ம பேசேஜ் சொன்னோம். நீங்க வீட்டில் போய் கூட படிச்சு பாருங்க. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன்தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.